கிறிஸ்தேசுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஈரோட்டில் இருக்கிற உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஜீவனோடும் விசேஷமாக தேவனுடைய ஆவியோடும் நாம் நிலைத்திருப்பது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை நாம் உணர்ந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த நாளில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் தேவன் எனக்கு தந்திருக்கிற இந்த ஒரு அருமையான வாய்ப்பிற்காகவும் தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை தாழ்மையோடு நான் ஈரற்கிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய பிரயாசத்தில் நாம் இணைய போகிறோம். எப்பயுமே தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டிய விஷயம் தேவனுடைய சத்தியம் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. ஸோ தேவனுக்கு அடுத்தபடியாக என்று சொல்லும் போது தேவனோடு கூட நம்முடைய இரட்சகர் இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு அடுத்தபடியாக தேவனுடைய ஜனங்களுக்கு அவங்களுடைய இருதயத்தில் ரொம்ப நெருக்கமான விஷயம் தேவன் நமக்கு இந்த பூமியில் நாம் இருக்கும் போது நம் கைகளில் கொடுத்துருக்கிற அந்த சத்தியம். அது ஒரு பொக்கிஷம், அதை நாம் தக்க வைத்து கொள்வதற்கு எல்லா வகையிலையுமே நம்முடைய திராணிக்கு தக்கபடிக்கு நாம் முயற்சி செய்யணும். அதன் மூலம் தான் அந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். அதன் மூலம் தான் நம்முடைய மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியும். அதன் மூலம் தான் சாத்தானை நாம் மேற்கொள்ள முடியும். மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக நிலை நிற்க முடியும். கர்த்தர் இயேசுனுடைய சாயலுக்கு இன்ச் பை இன்ச்சாக நாம் முன்னேறி செல்ல முடியும். ஸோ அந்த வகையில் தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஸோ சகோதரர் விலக்கி சொன்னது போல தேவ சித்தம் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்தில் 15 நாட்கள் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாம் இந்த ஒரு சிறிய ஸ்டடி கிளாஸில் நாம் இணைவோம். அதாவது நம்முடைய இரட்சகர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் உபதேசமாக பேசிட்ட உவமைகள் குறித்த ஒரு ஆராய்ச்சி வகுப்பு, அப்படித்தான் நாம் சொல்லணும், அப்படித்தான் விரும்புகிறோம். இது ஒரு ஸ்டடி கிளாஸ். ஸோ கர்த்தர் இயேசு பேசின உவமைகளை வெறுமனே பார்க்காம அந்த உவமைகள் எப்படிப்பட்ட உவமைகள், அந்த உவமைகளை நாம் கையாளும் பொழுது எப்படி ஜாக்கிரதை உள்ளவங்களா கையாளணும், அந்த உவமைகளுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளணும், ஒரு ஒரு உவமையிலையும் அவர் என்னதான் பேசியிருக்கிறார், அப்படி என்று நாம் ஒரு முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி தான் நாம் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம கிளாஸஸ்ல கேட்டுடுக்கிறோம், பேசிக் கிளாசஸ்ல. அதாவது கர்த்தர் இயேசு 39 உவமைகள் பேசியிருக்கிறார், ஆனா அவரு அதற்கு மேலேயே பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 50 மேல வருது. அவர் உவமைகள் மாத்திரம் பேசல, மாறாக உவமை வாக்கியங்கள் கூட நிறைய பேசியிருக்கிறார். இப்போ வாக்கியங்கள்னா என்ன அப்படின்னா அது ஒரு முழுமை பெற்றார். சும்மா ஜஸ்ட் பேசுவாரு, பேசும்போது அப்படியே கேஷுவலா ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அவருடைய வார்த்தையில், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். இது ஒரு உவமை வாக்கியம். ஸோ நீங்க விளக்கை கொளுத்தி எங்க வைக்க முடியாது, அவ்வளவுதான் பேசுறாரு. அதெல்லாம் என்னன்னா உவமை பாணி தான், உவமை வாக்கியங்கள் அப்படி பேசுறாரு. நிறைய விஷயம் பேசுறாரு. அது மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டு போலாம். பழைய துணியோட என்ன பண்ண முடியாது, புது துணியை இணைக்க முடியாது. என்ன பேசியிருக்கிறார், அது ஒரு உவமை வாக்கியம். பழைய திராட்சரசத்தோட என்ன பண்ண முடியாது, புது திராட்சரசத்தோ சேர்த்த முடியாது. உவமை வாக்கியம். ஸோ உவமைகள்னா என்னன்னு நம்ம மென்ஷன் பண்றோம்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், நடுவில் ஒரு கரு இருக்கும், ஒரு முழுமையான கதை. அதுதான் அவர் பேசியிருக்கிறார். அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துட்டு 39 என்று நாம் சொல்லுகிறான்னு அநேக கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். ஸோ அது எல்லாமே நாம அங்க பார்க்கணும். ஸோ இதை நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல கேட்டுருக்கிறோம். ஆனாலும் எல்லாருமே நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம்னா, நிதானிச்சு பார்த்துட்டோம்னா, ஒன்று அல்லது சில ஊமைகள், முக்கியமான ஊமைகள் தான் நாம தியானிச்சிருக்கிறோம். ஆனா ஆஸ் அ ஹோல் அப்படின்னா முழுமையா கர்த்தர் பேசிட்ட எல்லா உண்மைகளுமே நம்ம அங்க ஆராய்ந்து பார்க்கல நிறைய சமயங்கள். ஸோ அப்படி ஆராய்ந்து பார்ப்பது கண்டிப்பா நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுவும் உண்மைகள் என்ற கோணத்திலேயே பார்க்கும் போதே அது நம்முடைய மனதில் நிற்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டடி, ஒரு ஆராய்ச்சி தான் இந்த நாளில் தேவன் தயவாக நம்ம இங்க ஆரம்பிக்கிறதுக்கே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ தேவன் நடத்துவார் என்று விசுவாசிக்கலாம், ஜெபத்தில் வைக்கலாம். ஸோ அந்த முயற்சி நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நாம கிளாஸ்க்குள்ள நாம கடந்து செல்லலாம். உண்மைதான், நம்முடைய ரட்சகர் இந்த பூமியில இருக்கும் போது அநேக உண்மைகள் பேசிட்டான். வசனங்கள் வாசிக்கலாம், ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா மத்தேயு 13:3.
அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார்.
அநேக பாருங்க, விஷயங்களா விசேஷங்களா பாத்தீங்களா? ஸோ இந்த வார்த்தையை நம்மளாம் உவமைகள் கிட்ட டைரக்ட் பண்ணும். கர்த்தர் இயேசு பேசிட்டார் நிறைய விஷயங்கள், அதுல அநேகம் பேசினார், அநேக விசேஷங்கள் பேசினார். விஷயங்கள் அநேக விசேஷங்களும், he spoke many special things as parables, in parables. நிறைய விசேஷங்கள் பேசினார் கர்த்தர் இயேசு. எல்லாம் எப்படி பேசியிருக்கிறாரு? உவமைகள் பேசியிருக்கிறார். வசனம், இன்னொரு வசனம் பாருங்க, 34. நினைச்சிட்டா அவர் எந்த பாணி தான் எடுக்கிறார் ஓமை பாணி தான் இருக்கிறார், வேற பாணி இருக்கவே இல்லை. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதே ரெஃபரன்ஸ் இன்னும் எங்க நம்ம பார்க்கிறோம்? மார்க் 4:2. படிச்சுட்டோம் ஏற்கனவே, 33 கூட படிக்கணும். முன்னாடி கர்த்தர் இயேசு மிக முக்கியமா மைண்ட்ல வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அங்க அவருக்கு முன்னால இருக்கிறவங்களுடைய திராணி அவர் செக் பண்றார், அவர் அளக்கிறார், அவர் தியானிக்கிறார். தியானிச்சு அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்? சோ இது எப்பயுமே அவர் மைண்ட்ல இருந்த விஷயம். கண்டிப்பா நாம் கண்டிப்பா அது கடைபிடிக்கணும். இது கர்த்தர் இயேசு யூத யுக அறுவடையில பண்ணின விஷயம். இன்னைக்கு நாம சுவிசேஷ யுகத்தின் அறுவடை காலத்துல இருக்கிறோம். கண்டிப்பா தேவன் நமக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கிறார், நம்மளுடைய தாழ்ந்துகளுக்கு தகுந்தபடி. ஒருத்தருக்கோ, இரண்டு பேருக்கோ, 10 பேருக்கோ, 30 பேருக்கோ தேவனுடைய வசனம் பேசுறது. அப்ப நம்ம மைண்ட்ல வைக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க, முன்னாடி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு திராணி உள்ளவங்க. சோ அதை அவர் ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசினார். சோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஏன்னா நாம கூட நம்ம அதை கடைபிடிக்கணும். வெளி ஜனங்களுக்கு மத்தியில் மாத்திரம் இல்ல, நிறைய சமயங்கள நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில், சில சமயங்கள வர வைராகியத்துல பொங்கி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நமக்கு தேவன் கிருபையா வெளிப்படுத்தின சில ஆழமான விஷயங்களே அது அது சிலருக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம், போய் நம்ம சொல்லிடுவோம். அது கூட இடர்கள் தான், அவங்களால ஜீர்ணிக்க முடியாது, பயம் குழப்பம் வந்துடும், சந்தேகம் வந்துடும், அல்லாட்டி தாழ்வுமான பணமே எது வேணா வரலாம். சோ இதெல்லாம் கர்த்தர் இயேசு அவருடைய உபதேசங்கள்ல கையாண்ட சில முறைகள். ஆனா இந்த வசனங்கள்ல நான் இன்னைக்கு எடுக்கிற விஷயம் என்னன்னா, ஆமாம், அவர் அநேக விசேஷங்கள் ஜனங்களுக்கு போதித்தார், எல்லாவற்றையுமே ஊமைகளாகத்தான் போதித்தார். வேறு விதமாக போதிக்கிறதுக்கு அவர் யோசிக்கல, முயற்சிகள அவர் செய்யல. இதுதான் நாம் இங்க அங்க பாக்குறோம். அப்போ அநேக விசேஷங்கள் நம்முடைய ரட்சகர் ஊமைகளாக பேசியிருக்கும் போது, நாம் இன்னைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அவருடைய சிஷ்யர்களா இருக்கும் போது, சோ அப்படி என்னத்தான் கர்த்தர் இயேசு நம்முடைய போதகர் அந்த ஊமைகள் மூலம் பேசினார்? நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே வாஞ்சி உள்ளவங்களா அங்க இருக்கணும். அந்த குவாலிட்டி தேவன் நம்ம இடத்துல அங்க எதிர்பார்க்கிறார் சகோதர சகோதரிகளை. அதனால தான் ஒரு சின்ன முயற்சி நாம அங்க எடுக்கிறோம். நிறைய சில சமயங்கள நாம நினைக்கலாம், ஊமைகள் தானே, ஊமைகள்ல என்ன போய் இருக்குது? அப்படி இல்லை, ஊமைகள்ல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு, நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கு, நிறைய தேவ திட்டம் அங்க அவர் வெளிப்படுத்துறாரு. பார்க்க போறோம் ஊமைகள் என்ன இருக்குதுன்னு. சரி, அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன கேள்வி, ஒரு ஊமைன்னா நாம என்ன சொல்லலாம் அது தெரிஞ்சுக்கணும். என்ன விளக்கம் அங்க நம்ம சொல்லணும். சிந்திக்கணும். நாம் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், ஊமைனா ஒரு கதை அவ்வளவுதான். அப்படின்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், அதுக்குள்ள ஒரு கரு இருக்கும். இதுதான் ஒரு ஊமை, ஒரு கதை, சின்ன கதை அவ்வளவுதான் சொல்லலாம். ஒரு கதை அவ்வளவுதான், சிம்பிளா முயற்சி பண்ணிட்டோம்னா, எளிமையா சொல்லணும்னா ஊமை என்பது ஒரு கதை அவ்வளவுதான். சரி, இல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். இன்னும் ஆழமா போகணும்னா ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஒரு ஊமைக்கு எப்பயுமே ரெண்டு அர்த்தம் இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். ஒரு ஊமைக்கு எப்போதுமே ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும். எப்படி? மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னா, மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னா, அந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், மேலெழுந்த வாரியா பார்த்தோம் என்றால் ஒரு அர்த்தம் இருக்கும். அதே சமயத்துல ஆராய்ந்து நிதானிச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். இதுதான் ஊமை. ஒரு ஊமைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும், மேலெழுந்த வாரியாக ஒரு அர்த்தம், ரொம்ப ஆழமாக இன்னொரு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் கேள்வி, இதுல எதுக்காக அந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா மேலெழுந்த வாரியா தெரிகிற ஊமை அந்த அர்த்தத்துக்காக அது சொல்லப்படாமல், எதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்குன்னா, அதற்கு உள்ளாக மறைந்திருக்கிற ஆழமான விஷயத்துக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல இது நாம சொல்லுவோம், இந்த பாரபிள், the thing said is never the thing mentioned. அருமையா இருக்கு வார்த்தை இங்கிலீஷ்ல. அதாவது ஒரு ஊமையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதை சொல்றதுக்காக அது சொல்லல. நல்லா விளக்கலாம். நாம ஒரு ஊமையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதை சொல்றதுக்காக அந்த ஊமை சொல்லப்படல, மாறாக என்ன நேரடியாக சொல்லப்படலையோ அந்த சொல்லப்படாத விஷயத்துக்காகத்தான் அந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூசிங் மாதிரி தெரியும், பட் அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நேரடியா என்ன சொல்லிருக்கிறாரோ அதுக்காக அவர் அந்த ஊமை சொல்லல. சரி, ஆனா நேரடியாக என்ன சொல்லிருக்கிறாரோ அந்த மறைமுகமா, அதுக்காகத்தான் அந்த ஊமை அங்க சொல்லிருக்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா தான் நமக்கு புரியும், இல்லாட்டியா ஜஸ்ட் அந்த கருத்து நாம உள்வாங்க முடியாது. சரி, எப்படி நாம எக்ஸ்பிளைன் பண்ணல? உதாரணத்துக்கு பாருங்க, கர்த்தர் இயேசு பேசி எல்லாருடைய இருதயத்தையும் தொட்ட ஒரு ஊமை இருக்குது, கெட்டகுமாரன் ஊமை. சோ கெட்டகுமாரன் ஊமையில ஒரு அப்பா இருக்கிறார், அவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க, அவர்ல ஒருத்தர் ஊதாரி. அவரு போயிட்டு நல்ல காசெல்லாம் செலவு பண்ணிட்டு ஆனாலும் மனம் திரும்பி வந்துடுறாரு. அப்பா கூட என்ன பண்றாரு, அவர் பெரிய மனசு பண்ணி அவரை சந்தோஷமா சேர்த்துக்கிறார். ஒரு உண்மை, ஒரு கதை, ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு ஃபேமிலி ஸ்டோரி கருவ கூட அங்க இருக்குது. ஆனா இந்த உண்மை கர்த்தர் இயேசு பேசும்போது அவர் அந்த அப்பாவை பத்தியோ, அந்த ரெண்டு குமாரங்கள் பத்தியோ, அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பத்தியோ பேசணுங்கிறக்க அவர் பேசவே இல்லை. மாறாக அந்த அப்பா ஒருத்தரை குறிக்கிறார், அந்த ரெண்டு பசங்க ரெண்டு வகுப்பார குறிக்கிறாங்க. அந்த இளைய மகன் செஞ்ச தப்புல ஒரு ஒரு வகுப்பார் செஞ்ச தப்பு. சோ இவங்களை பத்தி தான் அவர் பேசுறாரோ இல்லையோ, அந்த உண்மையில மேலிருந்த வாரியா வரக்கூடிய அப்பா மகன்கள் அவங்க பிரச்சனை பத்தி அவர் பேசுறதுக்காக அந்த உண்மை சொல்லல. அந்த அப்பா யார குறிக்கிறார், அவங்களை பத்தி தான் பேசுறார். அந்த மகன்கள் யார குறிக்கிறார், அவங்களை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த உண்மை சொல்றார். அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அது குறிக்கிறது தான் அவரு அங்க பேசுறார். சோ இதுதான் ஒரு உண்மை நாம அங்க சொல்லலாம். சோ இது கொஞ்சம் அடுத்த ஸ்டெப், இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா நம்ம போலாம். ஒரு ஊமை எந்த அளவுக்கு இருக்கும்னா, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டத்தை உள்ள வச்சிருக்கோம், தேவனுடைய ரகசியங்கள் உள்ள வச்சிருக்கோம், ஆனா துல்லியமா இருக்காது. இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். பாருங்க, நான் ஸ்டடி ஆங்கிள் தான் நாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வைக்கணும். எப்படி ஒரு ஊமை கையாளுறது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊமையுடைய அர்த்தம் மாத்திரம் இல்ல, ஒரு ஊமை எப்படி நாம் கையாண்டு உள்ளுக்குள்ள இருக்க சத்தியம் எடுக்கிறது கூட கத்துக்கணும். சோ ஒரு ஊமை ஒரு தேவ திட்டத்தை உள்ள அடக்கி இருக்கும், ரகசியமா, ஆனாலும் துல்லியமா இருக்கார். எப்படின்னா, ஒரு ஒரு நிழலும் பொருளும் விஷயங்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா, ரொம்ப துல்லியமா இருக்கும். இது ரெண்டு வித்தியாசம் நாம் தெரிஞ்சுக்கணும். சில சமயங்கள் என்னன்னா, ஒரு நிழல் பத்தி நாம பேசணும். இப்ப நிழல் நாம எங்க படிக்கிறோம், நிழல் எங்க படிக்கிறோம், பழைய ஏற்பாடு முழுக்க நிழல் தான். சரிங்களா? அப்போ ஒரு நிழல்ல எப்படி இருக்கும் தெரியுமா, நிழல்னா என்ன, அது கூட நம்ம கேட்கலாம். நிழல்னா என்னன்னா பாருங்க, பின்னாடி வரப்போகிற மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் தேவன் நிழலாக சிலருடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கிறார், நடத்தி காண்பிச்சிருக்கிறார். சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு கதை சொல்ற விஷயம் இல்ல. நிழல், நிழல்னா என்னன்னா, பின்னாடி வரப்போற விஷயங்களை நிழலாக ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருப்பார், தேவன் நடத்தி காண்பிச்சிருப்பார். உதாரணம், ரெபெக்கா யாருக்கு நிழல், ரெபெக்கா யாருக்கு நிழல், ஈசாக் மனைவி ரெபெக்கா, சபைக்கு நிழல். ரெபெக்கா லைஃப் இன் அண்ட் அவுட் போய் பார்த்தோம்னா என்ன தெரியுங்களா, சபை எப்படி இருப்பாங்க, அவங்க சிந்தை என்ன, அவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், அவங்க பேச்சுகள் எவ்வளவு இருக்கும், இது எல்லாம் நுணுக்கமா எங்க பார்க்கலாம், ரெபெக்கா விஷயத்துல பார்க்கலாம். அதுதான் ஒரு நிழல், ரொம்ப பவர்ஃபுல் நிழல், ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும். நிஜத்தை பத்தினா துல்லியமான விஷயங்களையும் கூட எங்க நாம பார்க்கலாம், எங்க தான் பார்க்க முடியுனா அதனுடைய நிழல்ல தான் நாம பார்க்கலாம். ஆனா அப்படி இல்லை, ஒரு ஊமை, ஊமை உள்ள கருத்துக்கள் பெற்றிருக்கோம், பட் ஒரு மேலோட்டமான கருத்துக்கள் சும்மா அவ்வளவுதான், ரொம்ப டீப்பா இருந்தா அங்க பேச முடியும். ஏன் இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், சில சமயங்கள்ல நாம் ஊமைகள் கையாளும் போது நிழலை கையாளுற மாதிரி ஊமையை கையாளக்கூடாது. ஊமையில போயிட்டு ஊமையில இருக்கிற விஷயத்துல எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் வரணும் அப்படின்னு நாம தேடிட்டு இருந்தோம்னா செட்டே ஆகாது. ஏன்னா ஊமையில என்ன சொன்னா நாமோ, அது ஒரு கதை, அவ்வளவுதான், கதைக்கு ஒரு அர்த்தம் வேணுங்கிறதுக்காக நிஜத்துல இல்லாத சில விஷயங்கள் கூட என்ன இருப்பாங்க, ஆட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் போயிட்டு நாம என்ன பண்ண முடியாது, அர்த்தம் தேடிட்டு இருந்தா அங்க கிடைக்காது. சோ இந்த பார்வை ஊமையை பத்தி நாம நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகள். சோ சுருக்கமா சொன்னா ஒரு ஊமை ஒரு சின்ன கதை, அதுக்குள் ரெண்டு பொருள்கள் அங்க இருக்கும், ஆனா உள்ளாக மறைந்திருக்கிற பொருளுக்காகவே அது பேசப்பட்டிருக்கு. சோ அதுல தேவனுடைய திட்டங்கள் ரகசியங்கள் அங்க இருக்குது, அதை நாம அங்க புரிஞ்சுக்கணும். சோ இதுதான் ஒரு ஊமை. சோ இந்த ஊமையில சார் அப்படி என்னத்தான் கர்த்தர் இயேசு பேசிட்டார், வசனத்துல பார்த்தோம் அவர் அநேக விசேஷங்கள் ஊமைகள் மூலம் பேசிட்டார். என்ன விசேஷங்கள் பேசிட்டார் ஊமைகள்ல, வசன வாசிங்க, எங்க படிக்கிறோம் நாமன்னா மத்தேயு 13:35 வசனம் பாரு. பாரு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வசனம், இதெல்லாம் சும்மா நாம பார்க்கவே கூடாது. இந்த வசனம் படிச்ச உடனே நமக்கு என்ன ஆகணும் தெரியுங்களா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ஊமைக்கு ஒரு உயர்ந்த இடம் வைக்கணும். நாம என் வாயை நான் ஊமைகளால் திறப்பேன், ஆனா அந்த ஊமைகள் மூலம் என்னதான் சொல்வேன், உலக தோற்றத்துக்கு முன்னே மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். என்ன அருமையான விஷயம் பாத்தீங்களா, ரொம்ப கேஷுவலா எடுக்க முடியாது சகோதர சகோதரிகளே. உலக தோற்றத்துக்கு முன் மறைவா இருந்த ரகசியங்கள் தேவன் கர்த்தர் இயேசு மூலம் கொடுக்கிறார், அத கர்த்தர் இயேசு ஊமைகள் மூலம் கொடுக்கிறார். இது ஒவ்வொரு ஊமைக்கும் அது என்ன இருக்கும், ஏதோ ஒரு ரகசியம், அந்த ரகசியம் உலக தோற்றத்துக்கு முன் மறைக்கப்பட்டிருக்கு. என்ன ஆச்சரியம் பாத்தீங்க, இதே இன்னொரு வசனத்திலேயே கூட சொல்றாரு, சங்கீதம் 78:2 படிங்க. பூர்வ காலத்து மறை பொருட்களை நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். இதெல்லாமே அந்த தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகள் எல்லாம். ஒருவர் ஓமையிலையும் பூர்வ காலத்து முன்ன வரைக்கும் இருந்து இன்ன வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த விஷயங்கள் நமக்கு தேவன் வெளிப்படுத்துறார். இன்னொரு ஆச்சரியமான பாயிண்ட் தெரியுங்களா, இந்த காரியங்கள் இன்னைக்கு யாருக்கு வெளிப்படுத்துறாரு, நமக்கே வெளிப்படுத்துறாரு. ஆனா புரிஞ்சுக்கணும் நாம இதனுடைய விசேஷம் புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு விஷயங்களும் இன்னும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படித்தான் இருக்கு, இன்னுமே மறைக்கப்பட்டவங்க தான், இன்னுமே அவங்களுக்கு ரகசியம் தான். யாருக்கு, உலக ஜனங்களுக்கு இன்னுமே ரகசியம் தான். அவங்களுக்கெல்லாம் எப்பதான் இதெல்லாம் வெளிப்படும்னா எப்போ சபை மகிமை அடைஞ்சு முடியுதோ அதுக்கப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு இதெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். அப்ப நினைச்சு பார்க்கணும், அப்பதான் தேவனுடைய அந்த கிருபை நம்ம மேல எவ்வளவு இருக்குது நாம் தெரிஞ்சுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு அவர் சித்தம் செய்யற ஜனங்களா இங்க இருக்கிறதுனால, அவர் நம்மை அழைச்சிருக்கிறனால, இன்னைக்கு அவர் மறைச்சு வச்ச அந்த ஆழமான ரகசியங்கள் நமக்கு கிருபையாக அங்க வெளிப்படுது. ரொம்ப ஆச்சரியம், நன்றி சொல்லுவோம் நம்ம தேவனுக்கு. சோ அப்போ ஒரு உண்மையில அநேக விசேஷங்கள், என்ன விசேஷங்கள், பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். ஆனா கூட நாம் இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த ரகசியங்கள்லாம் என்ன பின்னாடி நாம பார்க்கலாம், ஆனா அந்த ரகசியங்களை அவர் பேசியிருக்கிறார். சோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா ஊமைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் நாம் அங்க புரிந்து கொள்ளுகிறோம் சகோதர சகோதரிகளை. அடுத்து ஒரு சின்ன கேள்வி நாம் எழுப்பலாம், சுய கர்த்தரையே ஊமைகள் மூலம் பேசும், சின்ன கேள்வி தான் இல்லைங்களா, ஏன் அவர் வந்து ஊமை மூலம் பேசணும். ஏன்னா இந்த கேள்வி நமக்கு ஏன் வருதுன்னா, நமக்கு பாருங்க முன்னாடி தான் ஒரு வசனம் படிச்சோம், புரியுதுங்களா? அதாவது ஊமைகள் மூலம் அவர் என்னதான் பேசிருக்கிறாரு, பூர்வ காலம் முதல் உலக தோற்றம் முன் வரைக்கும் இன்ன வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த விஷயங்க என்ன பண்றார், வெளிப்படுத்துறார். ஆனா என்ன பிரயோஜனம், அது கூட எப்படித்தான் வெளிப்படுத்துறாரு, ஊமைகளாவே வெளிப்படுத்துறார். புரியுதுங்களா? இவ்வளோ நாள் மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதை கூட எப்படித்தான் வெளிப்படுத்துறாரு, கருக்கலாகத்தான் வெளிப்படுத்துறாரு. புரியுறது இல்ல, ஊமைகள் பேசின போது இருந்த ஜனங்களுக்கும் புரியல, இருந்த சீஷர்களுக்கும் புரியல, படிக்கிற இன்னால் வரைக்கும் படிக்கிற ஜனங்களுக்கும் அங்க புரியறது இல்ல. இது என்ன, இது ஏன் கர்த்தர் இயேசு இப்படி செய்யணும், இதுக்கு சும்மா விட்டு போயிருக்கலாமே, அப்புறமே இப்ப வரைக்கும் ரகசியம் தான், இனிமேலும் ரகசியம் தானா, அதுக்கு சொல்லாமே போயிருக்கலாம்ல. பாருங்க, இதெல்லாம் அந்த க்வெஸ்சன்ஸ் ரொம்ப முக்கியமான கேள்விகள். மறைப்பொருள் விளக்குறவர் ஏன் பிராங்கா ஓப்பனா டைரக்டா லிட்டரலா பேசிட்டு போக கூடாது, முன்னாடி இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த மறைப்பொருள் கேட்டுக்கலாம்ல. ஆனா யாருக்குமே புரியாத மாதிரி அவர் மறுபடியும் ஏன் மறைச்ச விஷயங்களை மறைச்சு வச்சு பேசணும், அப்ப ஏன் ஊமைகளை அவர் பேசுவார், இப்படி என்ன காரணம் அவரு ஊமைகள் பேசுறதுக்கு? இது ஒரு நியாயமான கேள்வி சகோதர சகோதரிகளே. சோ சாதாரண நாம என்ன பதில் சொல்றோம், ஒரு ரெண்டு வருஷம் மாதிரி நாம் கூட அதான் சொன்னோம், சப்ஜெக்ட்ல பேசும்போது அவர் வந்துட்டு நம்ம தப்பான பாயிண்ட் தான் பட் பேசிட்டு அனுமதி தேவன் கொடுத்துருக்காரு பேசிட்டோம் தெரியாம. என்னன்னா முன்னாடி இருந்தவங்களா பாமர ஜனங்கள், அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சும்மா எளிமையா கதை, ஆனா அந்த எளிமையான கதை கேட்டு அவங்க புரிஞ்சுட்டாங்களா, புரியவே இல்லை. இது நாம சொல்ற கதை கருத்து, முன்வைக்கிற கருத்து, பட் அது தப்பு. ஏன்னா கர்த்தர் இயேசுவே சொல்றார், நான் ஏன் ஊமை பேசுறேன். சோ அவர் பேச அந்த வசனங்கள் போய் பார்க்கும் போதுதான் அவர் ஏன் ஊமைகளாக பேசணும் அப்படிங்கறனுடைய அந்த காரணம் நமக்கு அங்க தெளிவாகும். என்ன ஆச்சரியம்னா, அப்படிப்பட்ட காரணங்கள் அவர் நாலு காரணம் வைக்கிறார். நான் ஏன் ஊமையா பேசிட்டேன்னா இதுதான் காரணம், நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர், நாலு காரணம் வந்துட்டு அவர் சொல்றார். அந்த காரணங்கள் நாலு தான் அவர் ஊமையாக அங்க பேசிட்டார். ஒரு ஒரு காரணம் நாமளே சொல்லலாம், கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா சில வசனங்கள் நமக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நாம் சொல்லலாம் அவர் ஏன் ஊமை பேசணும், ஏன் பேசிட்டார் அப்படின்னா, சங்கீதம் 78:2 தாவீது மூலமாக கர்த்தர் இயேசு ஊமை தான் பேசணும் அப்படின்னு ஏற்கனவே என்ன எடுக்குது, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இல்லைங்களா. வசன வாசிங்க, சங்கீதம் 78:2, பாரு இது சங்கீதத்துல பேசின வாசனம். அதாவது கர்த்தர் இயேசு வரதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டுட்டு தீர்க்க தரிசனம் ப்ராஃபசி. என்ன தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசு பத்தி சொல்லிட்டாங்க, அவர் எப்படிதான் பேசுவாரு, ஊமைகளாகத்தான் பேசுவார். பாருங்க, இப்ப அவர்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கண்டிப்பா நிறைவேறணுமா இல்லையா? அப்ப நிறைவேறணும்னு அவர் எப்படித்தான் பேசி ஆகணும், ஊமையா தான் பேசி ஆகணும். இது கர்த்தர் இயேசு கன்ஃபார்ம் பண்றார் எங்க, மத்தேயு 13:35 வசன வாசிங்க,
என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று
நிறைவேறும் பொருட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். ஒரு அருமையான காரணம், நேரடியான காரணம், எளிமையான காரணம், பட் உண்மையான காரணம். இது கர்த்தரே அங்க சொல்லிட்டார். ஆனா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் அந்த கேள்வி கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் காரணம் அவர் ஏன் ஊமை பேசிட்டாருன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் பேசிட்டார். ஆனா சீஷர்கள் அதெல்லாம் பார்க்கல, சீஷர்களுக்கு கூட நம்ம கிட்ட இருந்த கேள்வி இருந்துச்சு. சீஷர்கள் நல்லா கவனிக்கிறாங்க கர்த்தர் இயேசு, அவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறார். என்னன்னா சீஷர்கள் கூடயே இருக்கிறாங்க, பொதுவான ஜனங்கள் இருப்பாங்க, ஒரு 7,000 பேர், 8,000 பேர், 5,000 பேர் கர்த்தர் இயேசு போதனை கேட்கறதுக்கு, அத்தனை 1,000 பேருக்கு மத்தியில சீஷர்களும் இருப்பாங்க. அப்ப கர்த்தர் இயேசு பேசுவாரு, உண்மையாவே பேசுவார், அது ஜனங்களுக்கும் புரியாது சீஷர்களுக்கும் புரியாது, இது இப்படியா? ஆனா தனிமையில சீஷர்களோட மாத்திரம் இருக்கும் போதே கர்த்தர் இயேசு பேசும் போதே ரொம்ப தெளிவா பேசுவார், ரொம்ப சிம்பிளா பேசுவார். இது யார் கவனிச்சுட்டாங்க, 12 சீஷர் வாட்ச் பண்ணாங்க, இல்லப்பா இவரு நம்ம கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி டீல் பண்றாரு, ஆனா பொதுவா ஜனங்களுக்கு மத்தியில் பேசும்போது வேற பாணி கையாடுறாரு, இது ஏன் நமக்கு தெரியல. போய் கேக்குறாங்க ஒரு முறை, வசன வாசிங்க, மத்தேயு 13:10,
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்.
பாருங்க வசனம், வசனம் கொஞ்சம் பார்த்து பாருங்க. ஏன் அவர்களோடு எப்படி பேசுறீங்க? உவமைகளாகவே பேசுங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க எங்க கூட எப்படித்தான் பேசுறீங்க, நான் பேசுறீங்க, ஆனா அவங்க கூட எப்படி பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. அவர் டிஃபரன்ஷியேட் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க. ஏன் போதகரே நீங்க அவங்க கிட்ட மாத்திரம் பேசும் போது உண்மையாவே பேசுறீங்க, ஆனா எங்க கிட்ட நேரம் நல்லா தானே பேசுறீங்க, நீங்க அவங்க கிட்ட மாத்திரம். சோ அங்க அங்க ப்ரூஃப் இருக்குது. அவங்களோட சொல்லும் போது அப்ப எங்களோட வேற மாதிரி பேசுறீங்க, அவங்க கிட்ட நீங்க உண்மையா பேசுறீங்க. சோ சீஷர்கள் நல்லா கவனிச்சிருக்கிறாங்க கர்த்தர் இயேசுவுடைய மெத்தட். சோ பொதுவா பேசினா உண்மையா பேசுறாரு, தனியா பேசும்போது தெளிவா பேசுறாரு. இது ஏன் இது சீஷர்கள் கேக்குறாங்க. சோ இது பாருங்க, இந்த கேள்வி சீஷர்கள் கேட்கும் போது கர்த்தர் இயேசு கொடுக்கற பதில் அதுல என்னதான் இருக்கணும்னா, ஆமா நான் அப்படிதான் பேசுறேன், ஆனா ஏன் பேசுறேன்னா இதுதான் காரணம். அந்த காரணம் தான் அவர் பேசியிருக்கிறார். சோ இதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. எங்க இதுக்கு பதில்னா, மத்தேயு 13:11 அவர் பதில் சொல்றார். இந்த பதில் அவர் உவமை பேசினதுக்கான இரண்டாவது காரணமா இருக்குது.
அவர்களுக்கு
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருள் அறியும் படிக்கு என்ன சொல்றார், உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது அவர்களுக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் காரணம் சொல்றாரு அவர், ரொம்ப அருமையான காரணம் சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, நான் ஏன் அவங்க கிட்ட ஊமையில பேசுறேன்னா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் என்ன பேசுறேன். சாதாரண விஷயம் இல்லை, நான் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை, பரலோகத்தின் ரகசியம். ரொம்ப பியூட்டிஃபுல் வார்த்தை சொல்றேன். அதான் அவர் அங்க அங்க அவங்க அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ற, நான் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை, இது பரலோக ராஜ்யத்தை பற்றின ரகசியங்கள் நான் பேசுறேன். புரிஞ்சுக்கோங்க, இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை 1000 ஜனங்களுக்கும் போகிறதுக்கு அவங்க எல்லாரும் தகுதி இல்லவங்க இல்ல. இந்த பரலோக ராஜ்யம் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்ல. இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் எல்லாருக்குமே வெளிப்படணுங்கிறது தேவனுடைய சித்தம் இல்ல, என்னுடைய விருப்பம் இல்ல. மாறாக ஒரு விசேஷமான வகுப்பார்த்தான் புரிஞ்சுக்கணும். இது கர்த்தர் இயேசு சொல்ற இரண்டாவது முக்கியமான காரணம். நான் ஏன் உண்மை பேசிட்டேன், இதுதான் காரணம். நான் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாரும் கேட்டுட்டு போறக்கு. நான் பேசுறது பரலோக ராஜ்யத்தின் விஷயங்கள். என்னோட பரலோக ராஜ்யத்தின் விஷயங்கள் கர்த்தர் இயேசு உண்மையில பேசிட்டார். என்னோட அந்த ரகசியங்களுக்கு நாம இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா இருந்து நம்ம பதில் சொன்னா என்ன சொல்லணும் சகோதர சகோதரிகளே? ஆமா உண்மைதான், கர்த்தர் இயேசு ஓமைகள் மூலம் மறைக்கப்பட்டிருந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தினார். ஆனா அந்த ரகசியங்களுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? முதல் ரகசியம் தேவனுடைய தெய்வீக திட்டம், ரகசியம். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அது நம்ம உணர்றோமா இல்லையா? சாதாரணமா நினைக்க வேண்டாம். நமக்கு முன்னாடி சார்ட் வந்திருந்தது ரொம்ப சிம்பிளா, த டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ், யுகங்களை பற்றின தெய்வீக ஏற்பாடு. அல்லாத லைன்ல இருக்கிறதுனால அது சாதாரணமா நினைக்க வேண்டாம், ரகசியம் அது. ஒரு ஃபாரின் பிரதர் ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருந்தார். அந்த சப்ஜெக்ட் படிச்ச போது அதுல ஒரு வரி குளிர்ச்சிடுச்சு நம்ம. அவர் என்ன எழுதிக்கிறார் தெரியுங்களா? நாம் கடந்த 100 ஆண்டை கண்டுபிடிப்புகளின் 100 ஆண்டு என்று கூறலாம். உண்மைதான் இல்லைங்களா? எல்லாரும் எப்பதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, கடந்த 100 ஆண்டுலதான் கண்டுபிடிச்சாங்க, ஒரு 100-130 வருஷத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. அதை அவர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் அருமையான வார்த்தை, இந்த எல்லா கண்டுபிடிப்புகளையுமே மிக சிறந்த கண்டுபிடிப்பு என்றால் என்ன தெரியுங்களா சொல்றாரு, தேவன் ஒரு தெய்வீக திட்டம் ஏற்படுத்திருக்கிறார்னு கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, இதுதான் அத்தனை கண்டுபிடிப்புகளையுமே உன்னதமான கண்டுபிடிப்பு. என்ன அருமையான வார்த்தை பிரதர், எப்படி திங்க் பண்ணிருக்கிறார் பாருங்க. யார் கண்டுபிடிச்சிட்டா? தேவன் ஒரு திட்டம், சாதாரண விஷயம் இல்லை இது, புரிஞ்சுக்கணும். தேவன் இருக்கிறார்னு எல்லாரும் நம்பினாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தேவன் இந்த மனுக்குலத்துக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கிறார். இது வரைக்கும் யாருக்கு தெரியாது? கோடிக்கணக்கான கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியாது. புரிஞ்சுக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப பரிசுத்தாவில் தான் நிரம்பி அவர் சொல்லியிருக்கணும் அந்த பாயிண்ட். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. 6000 வருஷமா மனுக்குலத்துக்கு புலப்படாதது இன்னுமே புலப்படாம இருக்கிற ஒரு விஷயம். ஜனங்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது தேவன் மேல கேள்விதான் கேக்குறாங்க, ஏன் பண்ணிட்டீங்க இப்படி, உங்களுக்கு கிருபை இல்லையா, கருணை இல்லையா? பட் அவருடைய பிளான் தெரியாது, திட்டம் தெரியாது. திட்டம் இல்லாத கடவுள்கள் கடவுளாவும் வாங்கிட்டு இருக்கிறான், சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது உண்மையிலே ஒரு ஆச்சரியம், அது உண்மையிலே ஒரு ரகசியம். தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒன்னு இருக்குது சொல்லும் போது அது ஒரு ரகசியம் சகோதர சகோதரிகள். அந்த ரகசியம் ஊமைகளை கர்த்தரே வெளிப்படுத்துறாரு. நிறைய இடத்துல நிறைய ஊமைகளா தேவனுடைய அந்த தெய்வீக திட்டம் வைக்கிறார். உங்களுக்கு திட்டம் வச்சு ஊமைகளை பேசுறாரு, ரகசியம் அது. இன்னொன்று சொல்லணும்னா, அந்த திட்டத்துல மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க ஒரு அருமையான காலகட்டம், மேசியாவின் 1000 வருட அரசாட்சி. அது இன்னொரு திட்டம், அது இன்னொரு ரகசியம். அதுவும் கர்த்தர் இயேசு ஊமைகள்ல பேசியிருக்கிறார். ராஜ்யத்துல என்னென்ன நடக்கும், மத்த 25 அதிகாரத்துல முக்கியமான விஷயங்கள் பேசுறாங்க. ஊமையில ரகசியம் அது. இன்னொரு ரகசியம், தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல மறைவா இருந்துட்ட காலங்களும் வேலைகளும், டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ். ரொம்ப ரகசியம். இது எந்த அளவுக்கு ரகசியம்னா, இது பத்தி தான் கர்த்தர் இயேசு சொன்னார், இல்ல அந்த நாளையும் நாளிகையும் தேவ தூதருக்கும் அறியாரு, மனுஷர்ல ஒருத்தரும் அறியாரு, எனக்கு கூட தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கூட தெரியாது. என்ன ரகசியம்? ஒரு ரகசியம், கர்த்தர் இயேசுவுக்கு கூட தெரியாம இருந்த ரகசியம், தேவனுடைய திட்டத்தின் காலங்களும் வேலைகளும், டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் கர்த்தர் இயேசுக்கு தெரியாது. அவர் அதை தெரிஞ்சுக்கணும்னா தன் ஜீவன் பலியை கொடுத்து உயிர் தெழுந்து தகுதியாயி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அப்படி சொல்லணும். அவர் கர்த்தர் இயேசுக்கே ரகசியமா இருந்த விஷயங்கள் அது கூட உண்மைகளை வெளிப்படுத்துறாரு. அது ரொம்ப முக்கியம், அது ஒரு ரகசியம். இன்னொரு ரகசியம் நம்ம சொல்லலாம், கர்த்தர் இயேசுவோட 144,000 பேரு சபை சேருவாங்க. அந்த 144,000 பேர்ல கொஞ்ச பேர் யூதர்கள், அப்புறம் புறச்சாரிகள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் கிறிஸ்து ரகசியம். இல்லை சிம்பிளா நம்ம சொல்றோம், இங்க நம்மளும் சிம்பிளா கேட்கறோம், ஏன்னா ரொம்ப நாளா கேட்கறோம். ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கிட்ட போய் சொன்னா வாய திறந்துட்டு ஸ்டன்னாய் பாக்குறாங்க, என்னடா பேசுறாங்க, கிறிஸ்து 144,000 பிளஸ் 1. அவங்களுக்குள்ள கிறிஸ்துனா யார் தான் தெரியும், இயேசு தான். இல்ல பைபிள்ல கிறிஸ்து 144,000 பேர் பிளஸ் 1 + 1 + 144,000 தான் சொல்லணும். ரொம்ப ஆச்சரியம், தலையும் சரீரமும் சேர்ந்தது தான் கிறிஸ்து, இவங்க தான் ஸ்திரீயின் வித்து, இவங்க தான் சாத்தான் அழிப்பான். ரகசியம் சகோதர சகோதரிகள். சோ இந்த ரகசியங்கள் எல்லாம் தான் ஆகத்திரே சொரே வார்த்தை சார். நான் ஏன் ஊமையில பேசுறேன் தெரியுங்களா? ஏன்னா நான் பேசுறது சாதாரண விஷயம் இல்ல. பரலோக ராஜ்யத்தை பற்றின ரகசியங்கள் அவ்வளவு. இது யாருக்கு தான் சொந்தம்னா, உண்மையிலேயே அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு தான் சொந்தம். ரொம்ப பியூட்டிஃபுல் கருத்து அவர் சொல்றாரு. இது சாதாரண விஷயம் இல்ல, எல்லாருக்கும் சுலபமா கொடுக்கறதுக்கு. இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு ரகசியம். இதை நான் யாருக்கு தான் வெளிப்படுத்துவேன், அந்த ராஜ்யத்தின் புத்திரர் ஆவதற்கு தகுதியானவங்களுக்கு தான் நான் தருவேன். ஒளியோ எல்லாருக்கும் நான் தருவதற்கு அங்க எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடி 7,000 பேர் 8,000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. பட் இங்க எத்தனை பேர் அந்த தகுதியில வந்திருக்கிறாங்கன்னு அது எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும். கத்திரேசு கிளியரா பாக்குறார், அந்த தகுதி அந்த கூட்டத்துல வெறும் 12 பேருக்கு தான் அங்க இருக்கு. சோ அதுதான் சொல்றாரு, அப்ப நான் உண்மையா தான் நானு அங்க பேசியும். சோ அப்போ உண்மையிலே ஒரு ராஜ்யத்தின் புத்திரர் இந்த ராஜ்யத்தின் விஷயங்கள் மேல ரொம்ப ஆவலா இருப்பாங்க. சோ நம்ம சொல்ல முடியாது, ஆம் நான் கூட ராஜ்யத்தின் புத்திரர் தான், ஆனா ராஜ்யத்தின் விஷயத்துல எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது என்னவா வேணா இருந்துட்டு போடுவோம், கண்டிப்பா ராஜ்யத்தின் புத்திரர் ஆகும். சோ தேவன் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. சோ அந்த ராஜ்யத்தின் காரியங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு, சோ அது கர்த்தர் மாத்திரங்களை தேவன் அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரர்கள்னா அந்த ராஜ்யத்தின் காரியங்களை எந்த அளவுக்கு ஈடுபாடு நாம அங்க காண்பிக்கிறோம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல நாம சொல்லிட்டோம், தேவனுக்கு அடுத்தபடியா நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் அவர்கள் கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்ட சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் தான் அதே சத்தியத்தின் மூலம் நமக்கு கிடைச்சிட்ட அருமையான சகோதர சகோதரிகள், தேவன் கிரைஸ்ட் ட்ரூத் பிரதரன் என்ன ஆர்டர் பாருங்க, ரொம்ப முக்கியம். சோ அப்போ இது கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அந்த புத்திரர்கள் கிட்ட. சோ அப்ப சொல்லிட்டாரு, இது ஒரு காரணம், நான் எல்லாருக்கிட்டையும் சிம்பிளா சொல்லிட முடியாது, இது ராஜ்யத்தின் ரகசியங்கள். சோ அதனால இதெல்லாம் யாருக்கு அருமைப்பட்டிருக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒரு வகுப்பார் பண்ணி சொல்றாரு. அது நாங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு முக்கியம். கண்டிப்பா நம்ம சிம்பிளா சொல்லுவோம், கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்கள். அதிகாரம் 10, 39 யார் அந்த உங்களுக்கு வகுப்பார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். யார் இவங்க? அந்த உங்களுக்குனா தேவனாகிய கர்த்தர் வரவழைத்த ஜனங்கள். எல்லாம் அருமையான வார்த்தைகள். இங்கிலீஷ்ல தி கால்ட் ஒன்ஸ் ஆஃப் காட், தேவனால் அழைக்கப்பட்டவங்க. ஆனா இங்க அருமையா இருக்கு, தேவனால் வரவழைக்கப்பட்டவங்க. எங்க இருந்து? தூரத்தில இருந்து. இவங்க கால்ட் ஒன்ஸ் ஆஃப் காட், தேவனால் அழைக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு தான் அது போகும், அவங்க தான் அந்த உங்கள். இன்னொரு வார்த்தை வசன வாசப்படிங்களா நீங்க, யோவான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனாய் இருப்பவன் எவனோ. சோ இந்த ரகசியங்கள் இல்லைங்களா, இது யாருக்குன்னா உங்களுக்கு. அந்த உங்கள் யார் குறிக்குதுன்னா தேவனால தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவங்களுக்கு, தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு முடிவு எடுத்தவங்களுக்கு தான். அதுதான் கிறிஸ்து அங்க சொல்றாரு, இந்த ரெண்டு கண்டிஷனு இங்க 12 பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்ல. அப்ப அந்த 12 பேருக்கு தான் நான் சொல்ல முடியும். ஆனா எல்லாரும் உட்காந்து ஒத்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்னா டைரக்டா 12 பேரும் கேட்டுடுவாங்க, நீங்க எல்லாரும் கூட கேட்டுட்டீங்க. உங்களுக்கு தகுதியே இல்ல, இப்ப நான் என்ன பண்றது? சீக்கிரட்டா தான் பேசி ஆகணும், உண்மையா பேசிடுவேன். 12 பேருக்கு அது நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். அப்படித்தான் அவரு கர்த்தர் இயேசு அங்க முயற்சி பண்ணிட்டாரு. சோ ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சோ அப்போ இன்னொரு வசனம் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க எழுதுங்க. அந்த ரகசியங்கள் சொன்னோம் இல்லைங்களா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இந்த ரகசியங்கள் பத்தி 2 வசனம் நீங்க எழுதுங்க. 1 Corinthians 2:10 அது ரொம்ப அருமையான வார்த்தை சொல்றாரு. இந்த ரகசியங்கள்லாம் என்னன்னா தேவனுடைய ஆழங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை, தேவனுடைய ஆழங்கள். அப்போ அந்த ரகசியம் யாருக்கு தான் கொடுக்கறேங்கிறாருனா, சங்கீதம் 25:14 படிச்சீங்கன்னா தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் எடுத்து கேட்போம். சோ பாருங்க, அப்போ கர்த்தர் இயேசு, நம்ம 2வது காரணம் தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏன் உண்மையா பேசிட்டேன்னு சொல்றாருன்னா, அவர் சிம்பிளா சொல்றார், நான் பேசுவதெல்லாம் ராஜ்யத்தை பற்றின ரகசியங்கள், அதாவது தேவனுடைய ஆழங்கள், அதாவது இந்த ராஜ்யத்தின் திட்டங்கள். சோ இது யாருக்கு தான் சொந்தம்னா, தேவனால் அழைக்கப்பட்டவங்களுக்கு, தேவ சித்தம் செய்யறவங்களுக்கு. நான் எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாது. அப்ப நான் உண்மையாகத்தான் நான் அங்க சொல்லி ஆகணும். இது தாங்க ஒரு காரணம். சோ உங்களுக்கு அருளப்பட்டுச்சு, அவர்களுக்கோ இன்னொரு வகுப்பார். இவங்க யார்? இந்த அவர்களுக்கோ, அவங்களுக்கு அருளப்படவில்லை, இந்த அவங்களுக்கோ வகுப்பாரு. Matthew 25:30 வசனத்துல நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, புறம்பான இருளுக்குள்ள இருக்கிற உலகத்தின் ஜனங்கள், புறம்பான இருளுக்குள்ள இருக்கிற உலகத்தின் ஜனங்கள், அவங்களுக்கு இல்லப்பா இந்த ரகசியங்கள். இதுதான் கர்த்தர் இயேசு இந்த வசனத்துல அங்க சொல்றார். சகோதர சகோதரிகளே, முதல் காரணம் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அவர் ஓமையை பேசிட்டார், அதனால தான். 2வது காரணம், இது ரகசியங்கள் பேசியிருக்கிறார், அது பரலோக ராஜ்யத்தை பற்றின ரகசியங்கள், அதற்கு தகுதி உள்ளவங்களுக்கு மாத்திரமே வெளிப்படணும், மற்றவங்களுக்கு வெளிப்படக்கூடாது. ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது அவங்களுக்கு மறைவா இருக்கணும்னா உண்மையை தான் அங்க பேசியாகணும், உண்மையே அங்க பேசிட்டார். இது கர்த்தர் இயேசு தான் சொன்னார் இந்த காரணம், நாம் சொல்லல. 3வது ஒரு காரணம் இது, கர்த்தர் இயேசு ஏன் உண்மையை பேசிட்டார்? அது எங்க இருக்குன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4:11-12 வாசிங்க. Mark 4:11. இந்த வசனம் நம்ம எப்படி விளக்கம் சொல்றதுங்க? ரொம்ப ஆச்சரியமான வசனம். கர்த்தர் இயேசு சொல்றாரு பாருங்க, நான் ஏன் உண்மையா பேசிட்டேன்னா, ஒரு நாள் நான் டைரக்டா பேசினேன்னா அதெல்லாம் இவங்க கேட்டுட்டு குணமாயிடுவாங்க. ஆனா அவங்க குணமாகக்கூடாது. நல்லா இருக்கு இல்லைங்களா? அவர் சொல்றது அவங்க குணமாயிடக்கூடாது சொல்றாரு. அது மாத்திரம் நான் டைரக்டா போயிட்டு அவங்க புசி அவங்க நான் டைரக்டா பேசி அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க பாவத்தில உணர்ந்து மன்னிப்பு கேட்டுடுவாங்க, பாவ மன்னிப்பு வாங்கிடுவாங்க. ஆனா என்ன ஆகக்கூடாது, அவங்க பாவ மன்னிப்பு வினோதமா இருக்கு பாருங்க. கர்த்தர் யோசி இந்த தாட்ல பேசிட்டு இருக்கிறார். சிலர் என்ன ஆகக்கூடாது, குணமாக கூடாது. என் வசனம் கேட்டுட்டு அவங்க குணமாயக்கூடாது. என் வசனம் கேட்டுட்டு அவங்க பாவம் மன்னிப்பு பெற்றுட கூடாது. அதனால தான் என்ன பண்ணனா, அவங்க கண்டோ காணாம அவங்க உட்காந்துட்டா இருப்பாங்க, கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியாது, கேட்டாலும் அப்படி நான் பேசிட்டேன் ஓமையா. இது ஒரு அருமையான காரணம், மூணாவது காரணம். இது என்ன, இது இப்படி இப்படி கர்த்தர் இயேசு பேசுறது எப்படி நியாயம்? எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்காம பாராபட்சம் காண்பிச்சு ஒரு வகுப்பாரு குணமே ஆகக்கூடாதுன்னு கர்த்தர் இயேசு சொல்றாரு, மனமே திரும்ப கூடாதுன்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்? சோ இது புரிஞ்சுக்கணும்னா சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்த போது அவர் மைண்ட்ல அவர் மனதுல அவர் முன் நிறுத்தி இருந்த நோக்கங்கள் நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். எந்த நோக்கம் அவர் மனசுல வச்சுட்டு ஜனங்கள் முன்னாடி ஊழியம் செஞ்சார், அந்த நோக்கம் நாம கவனிக்கணும். அந்த நோக்கம் என்னன்னா, ரெண்டு நோக்கம் நாம சொல்லலாம். முதல்ல கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், நான் ஏன் வந்துட்டேனா, நான் வந்துட்ட காரணம் என்னன்னா, நான் வந்துட்ட நோக்கம் என்னன்னா, நான் வந்துட்ட பர்பஸ் என்னன்னா. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, முதல் காரணம், என்னுடைய ஜீவனை இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும், பலியா கொடுக்கணும். இதுதான் நான் வந்துட்ட பிரைமரி அப்செக்டிவ். அப்படின்னா பிரதானமான நோக்கம் இதுதான். எக்காரணத்தை கொண்டோ இது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், நடந்துக்க மாட்டேன். ஆனா இதுக்கு நிறைய டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கத்திரையே அதுதான் கிளியரா பாத்திருந்தான். நான் வந்தது என் ஜீவனை பலியா கொடுத்து ஜனங்கள் என்ன பண்ணும், மீட்டுக் கொள்ளும். இதுக்கு எந்த இடத்துல வந்துடக்கூடாது, இது பிரதானமான நோக்கம். ரெண்டாவது நோக்கம் என்னன்னா, அப்படி நான் ஜீவனை கொத்துட்டே இருக்கும் போது இங்கிருந்தே சில ஜனங்களை என்ன இடத்துல என்ன பண்ணும், நான் சேர்க்கணும். அவங்க என்னன்னா, நான் ஜீவன் கொடுத்து உலக ஜனங்களை மீட்டுட்டு 1000 வருடம் அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்பயே ஒரு வகுப்பார நான் தேர்ந்தெடுக்கணும். ரெண்டு நோக்கம் அவர் வச்சிருந்தார் மைண்ட்ல. இது ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. சோ எப்படி டிஸ்டர்ப் ஆகும், எப்படி ரெண்டுக்கும் இடம் வரும் அப்படின்னா, இதுதான் அர்த்தம் வசனப்பா. அதாவது இந்த கருத்தை நீங்க கவனிங்க. கத்திரேஷ் நல்லா பாக்குற, அவருக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் 12 பேர் தான் முழுசா ஒப்பு கொடுத்த ஜனங்கள், 12 பேர் தான் தேவன் சித்த செய்யணுங்கிறது புரிஞ்ச ஜனங்கள். மீதி எல்லாருமே ஏதோ பேசுறார், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல நல்ல கதையா சொல்றாரு, டச் ஆகுது சரிங்களா. இல்லாட்டி திடீர்னு அற்புதம் செஞ்சுட்டு அப்போ இல்லாட்டி மீன் ஃப்ரை கிடைக்குது, இல்லாட்டி டைம் பாஸ் ஆகுது, இல்லாட்டி நோய் குணமாகுது, இப்படி வந்துட்ட குரூப்ஸ் புரியுதுங்களா. ஆனா உண்மையிலேயே தேவனால் அழைக்கப்பட்டு தங்களை முழுசும் ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் செய்யறதுக்குன்னு வந்துட்டவங்க எத்தனை பேர் தான் இருக்காங்க, 12 பேர் தான். இப்போ ஒரு வேளை கர்த்தர் இயேசு மைண்ட் ஊமை பேசறதுக்கு முன்னாடி நினைக்கிறது என்னன்னா, ஒரு வேளை ஊமையா பேசாம நான் நேரடியா பேசுறேன்னு வைங்க, கண்டிப்பா அந்த ஜனங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊமைய புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்க முழுசும் தேவ சித்தம் செய்யணுங்கிறது அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. அந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழுசா தேவனுடைய சித்தம் செய்யணுங்கிற எண்ணம் இல்ல, ஆனா அவர் பேசுற விஷயங்கள்ல ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு, இப்படி ஓரளவுக்கு புரியும் போறவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்னா, கர்த்தர் இயேசு மேல் அன்பு வைப்பாங்க. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கும்னா, சும்மா ஒரு என்ன சொல்றது, சென்டிமெண்டல் லவ் வைப்பாங்க. நல்லா பேசுறாரு மனுஷன், அவர் தான் சொல்லிட்டாரு இல்லைங்களா, அவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் புரியல, சும்மா மேல் கதையே கேட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் பேசினாங்க கேட்கணும், அவங்களுக்கு ஆழமான விஷயம் எல்லாம் புரியாது, ஆச்சரியமாயிட்டாங்க. சோ ஒருவேளை இவங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி இவர் டைரக்டா பேசினாருன்னா, அது அவங்க அறகுறையா உள்வாங்குவாங்க, அறகுறையா உள்வாங்கி அவர் மேல ஒரு அதீத அன்பு வச்சிருவாங்க. ஆனா அந்த அன்பு டேஞ்சர். கர்த்தர் இயேசு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. என்ன டேஞ்சர்னா, இவருக்கு அவங்கள ரசிகர்கள் ஆயிடுவாங்க. கடைசியில பிலாத்து வந்துட்டு இவரை சிலுவையில அரை இல்லாமா வேண்டாமா போது என்ன ஆயிடுவாங்க தெரியுங்களா, 7000 பேர் 8000 பேர் உடவே மாட்டோம் சொல்லி, ஒருவேளை பிள்ளாத்து கூட சண்டை வந்தா கூட சண்டை போட்டு கத்திரேசு எப்படியா என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா அறகுறையாத்தான் புரிஞ்சிருக்கிறாங்க. முழுசும் தேவன் சித்தம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. ஸோ எப்பயுமே லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. குறைவான அறிவு எப்பயுமே பிரச்சனை. ஒன்று ஜீரோவாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஹண்ட்ரடாக இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. ஸோ கர்த்தரியாஸ் இது நல்லா நினைச்சிருந்தா. ஒருவேளை நான் இப்படி அவங்களுக்கு பேசி அவங்க அறகுறையாக கேட்டு குணமா, அதாவது நல்ல சத்தியம் கேட்டு ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்தா கூட, ஆனால் அவங்களால் எதுக்கு இடிஞ்சல் வரும், தேவனுடைய திட்டம் நிறைவேறதுக்கு நான் வந்த நோக்கம் நிறைவேறது தடப்படும், நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய இருதயத்துல முழுசும் அவங்க தேவ சித்தம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. ஜஸ்ட் ஏதோ கேட்டு ஏதோ சில விஷயங்கள் புரிஞ்சு அதனால அவங்க கடைசியில கர்த்தர் இயேசு மேல் அன்பு வச்சுட்டு அவரை பலி செலுத்து பலி செலுத்துற விஷயத்துல ஒரு இடையூறா வந்துடுவாங்கிற கர்த்தர் இயேசு உண்மையிலே அறிஞ்சிருந்தனால தான் அவர் சொல்றார். மூணாவது காரணம், நான் ஏன் வந்துட்டு உண்மையாவே பேசுறேன்னா, சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் கூட புரியக்கூடாது, வேற வழி இல்லாட்டி அந்த திட்டம் அந்த நோக்கம் வந்துட்டு அங்க டிஸ்டர்ப் ஆயிடும். அது கூட ரொம்ப சீரியஸான பாயிண்ட், இது எவ்வளவு சீரியஸா நினைக்கிறாரு பாருங்க, அவர் ஊமையை பேசும் போது. சோ இது மூணாவது காரணம், அவர் ஏன் அங்க பேசிட்டார். சோ இதனால்தான் அவர் என்ன, நம்ம என்ன கேட்கலாம்னா, ஜனங்கள் கிட்ட அவர் பொதுவா என்ன பண்ணிடுவார், ஊமை தான் பேசிடுவாரு. அங்க இருக்கிற சீஷர்களும் கேட்டுட்டு இருப்பாங்க, ஜனங்களுக்கும் புரியாது சீஷர்களுக்கும் புரியாது. ஆனா கர்த்தர் இயேசு என்ன மெத்தட் ஹேண்டில் பண்ணாருன்னா, இவரு ஜனங்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு எப்படா தனியா டைம் கிடைக்கும் யோசிப்பார். தனியா டைம் கிடைச்சதுன்னா சீசர்கள் கூப்பிட்டு என்ன சொன்ன தெரியுமா அந்த ஊமையில அப்படி ஆரம்பிப்பாரு, சொல்லுங்க. அப்ப இவர் அந்த அந்த ஊமையை அவங்களுக்கு என்ன பண்ணிடுவார், விளக்கி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தனிமையா சீசர் கூட டைம் எப்படா கிடைக்கும் யார் காத்துட்டு இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து காத்துட்டு இருப்பாங்க. அவர் மாத்திரம் இல்ல, சீஷர்களும் அப்படியே உள்டாவும், எப்படா இவங்க எல்லாம் போவாங்க இவர்கிட்ட போய் பாருங்க. அந்த வாஞ்சை அது வந்து கர்த்தர் இயேசு அவங்க கிட்ட எதிர்பார்த்தார், அவங்க கர்த்தர் இயேசு கிட்ட காண்பிச்சாங்க. இது எங்க நம்ம படிக்கிற வசனம் வாசிங்க, மார்க் 4:34 வசனம் படிங்க.
அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷருடைய தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும்
பாத்தீங்களா, அவர் தன்னுடைய சீஷர்களோடு தனித்து இருக்கும் போது எல்லாவற்றையும் சொன்னார். பாத்தீங்களா, அதாவது என்னது, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, பொது ஜனங்களோடு இருக்கும் போது ஊமை மாத்திரம் சொன்னார். இப்ப எல்லாம் போயிட்டாங்க, சீஷர்கள் மாத்திரம் தனிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு, அவரு எல்லாவற்றையும் சொல்றார். என்ன எல்லாவற்றையும், உண்மை பிளஸ் விளக்கம் சொல்றாங்க. ஏன்னா இவங்க தான் தகுதி உள்ளவங்க, இவங்க தான் அந்த ராஜ்யத்தின் விஷயத்துல ஆர்வமுள்ள ராஜ்யத்தின் புத்திரர், இவங்களுக்கு இது சேர்ந்தே ஆகணும். இவர் பார்த்துட்டே இருக்க, எப்படா இவங்க தனியா வாங்க இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சீஷர்கள் பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்க. மார்க் 4:10 படிங்க. பாத்தீங்களா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான். அவர் தனிச்சிருக்கும் போது 12 பேர் போய் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட கேக்குறாங்க. இன்னொரு வசனம் மார்க் 7:17 படி. அவர்
ஜனங்களை வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவர்களுக்கு,
ஜனங்களை விட்டுட்டு வீட்டுக்குள்ள பிரவேசிச்சுட்டு தனிமையா இருக்கும் போது சீஷர்கள் ஓமையை பத்தி கேக்குறாங்க. இன்னொரு வசனம் மத்தேயு 13:36. மேற்கோள் வசனங்கள் இருக்கு. அவங்க அவர் தனியா இருக்கும் போது பேதுரு அவர்கிட்ட போய் ஓமையை பத்தி பேசுறது, இன்னும் சில சீஷர்கள் பேசுறது எல்லாம் அங்க இருக்கு. இதுதான் அவர் சொல்றார், நான் ஏன் ஓமையை பேசிட்டேனா, இது ஒரு வகுப்பா இருக்கத்தான் போய் சேரணும், ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னன்னா, இன்னொரு வகுப்பாருக்கு அது போய் சேரவே கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகி இருக்கும் போது பொதுவா உண்மையா நான் சொல்லிடுவேன், சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன், அந்த உண்மையான தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வகுப்பாருக்கு தனிமையில போய் நான் என்ன பண்ணிடுவேன், நான் விளக்கி சொல்லிடுவேன். ஏன்னா அருமையான மெத்தட் அவர் அங்க ஹேண்டில் பண்ணிடுறேன். இதுதான் அவர் உண்மை பேசுவதற்கான காரணம். ஆனா மூணு தான் பாத்துருக்கோம், இன்னும் ஒண்ணு அடிஷனலா இருக்கு, நாலாவது காரணம் கூட இருக்குது. அவர் ஏன் உண்மை பேசிட்டார், ஏன்னா நாலாவது காரணம் எங்க பேசுறாருன்னா, யோவான் 3:12 அவர் அங்க சொல்றார். நாலாவது காரணம்,
பூமி கடந்த காரியங்களை நான் உங்களுக்கு
பாருங்க இங்க சொல்றாரு, நான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட என்னதான் பேசிருக்கிறேன், பூமிக்குரிய காரியங்கள் தான் பேசிருக்கிறேன், ஆனா உங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்கொள்ள முடியல. இப்படி இருக்கும் போது பரலோகத்துக்கு அடுத்த விஷயங்கள உங்ககிட்ட பேசினா புரிஞ்சுக்குவீங்களா? இது யாருக்கிட்ட கேக்குறாரு? அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, நிக்கோதேமு கிட்ட பேசிட்டு இருந்தார். நிக்கோதேமு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தார் இது வரைக்கும்? நிக்கோதேமு வந்தார், போதகரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்யணும் சொன்ன கத்திரேஸ் என்ன சொன்னார்? ரொம்ப சிம்பிளா சொன்னார், நிக்கோதேமு நீங்க பரலோகம் போகணுமா? சரி, அது என்ன பண்ணா நீங்க, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, அவர் அருமையா சொன்னார், இப்ப நீங்க அந்த பூமிக்கு பிறகு இருக்கு முன்னாடி நீங்க அம்மா வயிற்றுல கருவா வந்தீங்களா இல்லையா? நிக்கோதேமு தலையாடுற, ஆமா அந்த கருவாறுல கொஞ்ச நாள் வளர்ச்சி அடைந்தீங்க, ஆமா அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன, நீங்க கர்ப்பத்தை விட்டு பிறந்து பூமிக்கு வந்தீங்க, ஆமா அது மாதிரி தான். நீங்க பரலோகம் போனா நீங்க கூட மறுபடியும் என்ன ஆகணும், ஆவியினாலையும் தண்ணியினாலையும் ஜனிப்பிக்கப்படணும். இது சொல்லும் போது நிக்கோதேமு எல்லாம் கேட்டு, எல்லாம் புரியுது, ஆனா நான் எப்படி மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்குள்ள போய் மறுபடியும் நான் பிறக்கிறது? அப்பதான் கத்த யோசனை பாத்தீங்க, இன்ன வரைக்கும் நானு நீங்க பரலோகத்துக்கு எப்படி போகணுங்கிற விஷயத்த ஒரு பூமிக்குரிய சம்பவத்தோட ஒப்பிட்டு விளக்கி சொன்னேன், அப்பயே ஒரு நாள் புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் அது மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குப்பா, அந்த மாதிரி ஒரு வழிமுறைக்குள்ள நீங்க போயிட்டா எங்க போகணும்? பூமிக்குள்ள வர்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது போல, நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குதுன்னு சொன்னா அது உங்களால புரிஞ்சுக்க முடியல. இப்ப நான் எல்லா பரலோகத்தின் விஷயங்களை நேரடியா பேசினா உங்களால எப்படி புரியும்? உங்களால புரியாது. அதாவது என்ன சொல்றாரு, நான் ரொம்ப சிம்பிள் காரணம், பரலோகத்தின் ரகசியங்களை நேரடியா பேசுறதுக்கு இன்னும் ஏற்ற காலம் வரல. இப்ப என்னதான் உங்ககிட்ட பேச முடியும்னா, பூமிக்குரிய விஷயங்களை உண்மையா அதோட இதோட தொடர்பு படுத்தி, ஒரு விதைக்கிறவர்னா விதைக்கிறவரை பத்தி ஒரு உண்மை, இல்லாட்டி ஒரு குடும்ப பிரச்சனை எடுத்து ஒரு உண்மை, இல்லாட்டி ஒரு ராஜா பிரச்சனையை பத்தி ஒரு உண்மை, இப்படித்தான் நான் சொல்ல முடியும். உங்ககிட்ட டீட்டெயிலா என்னால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏற்ற காலம் வரல. என்ன எப்ப ஏற்ற காலம் வந்துச்சு, இது உங்களுக்கு சிந்திக்கிறது சரிங்க. எப்ப ஏற்ற காலம் வந்துச்சுன்னா, ஆவிக்குரிய விஷயங்கள் அவங்க டைரக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு பெண்டிகோஸ்ட், கரெக்ட், பெண்டிகோஸ்ட் நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன வேணா ஆவிக்குரிய விஷயங்கள் டைரக்டா பேசலாம், ஆனா அது வரைக்கும் பேச முடியாது. இதனால நம்ம பாக்குறோம் ஒரு வித்தியாசம் இருக்கு, கர்த்தர் இயேசுவினுடைய போதனைகள் சிந்திச்சு பார்க்கலாம். கர்த்தர் இயேசுவின் போதனைகள் நமக்கு தெரியும், அப்போஸ்தலருடைய போதனைகள் நமக்கு தெரியும், கிளியரா சொல்லலாம் எது வந்து ரொம்ப ஆழம், எது ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ரொம்ப ஆழம் அப்போஸ்தலருடைய போதனைகள் தான். அவங்க நிருபர்கள் தான் ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ், ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய கருத்துக்கள் அப்போஸ்தலர்கள் தான் பேசுறாங்க. கர்த்தர் இயேசு பேசல, அவருக்கு பேச தெரியாதுன்னு இல்ல, தயவு செஞ்சு அப்படி நினைக்கவே கூடாது. அவர் பேசின அப்போஸ்தலர்களுக்கே கஷ்டமா இருந்திருக்கும். ஏன் அவர் பேசலைன்னா, அவருக்கு நல்லா தெரியும் அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த 3 வருஷம் பெந்திகோஸ்துக்கு முன்னால அப்ப வந்துட்டு இன்னும் பரிசுத்தாவி அருளப்படாத காலம், அப்ப அவங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் பேசி ஆகணும். அதாவது உபூமிக்குரிய விஷயங்களோட ஒப்பிட்டு தான் பேச முடியும். அப்படித்தான் அவங்க கிட்ட அவர் அங்க பேசுறாரு. ஒருவேளை அவர் அப்போஸ்தலர்கள் பேசின மாதிரி இங்க பேசினா அது என்ன தெரியுங்களா, மீட் இன் டியூ சீசன் இல்ல, ஏற்றக்கால உணவு இருக்காது, மீட் இன் அவுட் ஆஃப் சீசன் ஆயிடும், காலத்துக்கு உகந்ததல்லாத ஒரு போதனை. மைண்ட்ல வச்சிருந்தாரு, அதான் சொல்றாரு நான் ஏன் உங்களுக்கு பூமிக்குரிய விஷயங்களோட ஒப்பிட்டு பேசுறேன்னா, டைம் அப்படி காலம் வரும், அப்ப நீங்க அதை நேரா புரிஞ்சுக்குவீங்க. சோ இது 4வது காரணமாக அங்க இருக்குது. பூமிக்குரிய விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் பேசி தந்த ஓமைகள், பூமிக்குரிய விஷயங்களோட ஒப்பிட்டு அதுதான் அங்க பேச முடியும். சோ இது கர்த்தர் இயேசு ஓமைகள் பேசினதற்கான 4வது காரணம். சோ இந்த 4 காரணங்கள் நம்ம முன் வைக்கிறோம், எல்லாமே கர்த்தர் இயேசுவின் வாயின் வார்த்தையிலிருந்து தான். சோ கர்த்தர் இயேசு ஓமைகள் ஏன் பேசிட்டார் அப்படின்னா, இதுதான் விஷயம். ஒன்னு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், இன்னொன்னு விசேஷ மான வகுப்பார், ராஜ்யத்தின் புத்திரர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவன் சித்தம் செய்கிறவர்கள், இவங்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தின் விஷயங்கள் புரியணும். இன்னொன்று விஷயம், புறம்பான இருளுக்குள்ள இருக்கிற, தேவனால் அழைக்கப்படாத, தேவன் சித்தம் செய்ய விருப்பம் இல்லாத, முடிவெடுக்காத மற்ற ஜனங்களுக்கு அது புரியவே கூடாது. 4வது, அது இன்னும் ஏற்ற சமயம் கூட அங்க இல்லை. அப்படிதான் அவங்க கிட்ட பேசுவோம். இதுதான் அந்த 4 காரணங்கள் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்ப நாம ஒரு உண்மைக்குள்ள நம்ம போலாம், டைம் ஆயிட்டு, ஆனா இப்ப போலாம் அப்படின்னு சொன்ன உடனே வருத்தப்பட வேண்டாம், ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவோம், ஏன்னா ஒரு சின்ன உண்மையை தான் நம்ம பார்க்கணும். சோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நிறைய உவமைகள் கர்த்தர் இயேசு பேசிட்டார். 39 முழு உவமைகளா இருக்கலாம், அதே சமயத்துல நிறைய உவமை வாக்கியங்கள் பாரபோலிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். சோ அதெல்லாம் கூட நம்ம காவிக்குரிய ஆலோசனைகள் அதிகமா தேவன் வச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா பொதுவா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா சில உவமைகள் அவரு இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக பேசியிருக்கிறார். சில உவமைகள், சில விஷயங்கள், சில உவமைகள் தேவனுடைய திட்டத்தை பொதுவா வச்சுட்டு பேசியிருக்கிறார். நிறைய உவமைகள் சுவிசேஷ யுகத்தின் சபை உணரணும்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக அங்க பேசுறாங்க. சோ இந்த மூணு கேட்டகரி நாம பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள். ஆனா எந்த உவமையில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான சஜஷன் எல்லாம் இல்ல. ஆனா நம்ம அதுக்கு கூட கர்த்தர் இயேசு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார், நீங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவர் எங்க சொல்றாருன்னா, அந்த விதைப்பவன் உவமை இருக்கு இல்லைங்களா, அந்த உவமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுடைய உவமை ஸ்டடிக்கு நல்லா இருக்கும் சொல்றாரு. எங்கன்னா வசனம் 4 மார்க் 13 வசனம் வாசிங்க. பாருங்க இந்த வசனம்லாம் ரொம்ப சிம்பிளா ஸ்கிப் பண்ணுவோம், ஆனா அது ஒரு மெத்தட் அங்க வைக்கிறார், சில முக்கியமான அறிவுரை கூட வைக்கிறார். பாருங்க இந்த வசனம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஊமையை விளக்கி சொல்லவே இல்ல, ஜஸ்ட் ஊமையை தான் சொல்லிட்டார். இவங்கள விளக்கி சொல்லவே ஆரம்பிக்கலாம் என்ன கேட்டாரு சீஷர்கள் வந்து, இந்த விதைப்பவன் ஊமையை பத்தி சொன்னீங்களே என்ன அர்த்தம், இது கூட புரியலையா டக்குன்னு கேக்குறாரு. அவர் என்ன அர்த்தம் இங்க சொல்றாரு, இந்த கேள்வியா கேக்குறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க, இன்ன வரைக்கும் அவர் அந்த உண்மையை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. என்ன கேக்குறாரு, இந்த உண்மை உங்களுக்கு புரியலையா. அவர் விலைக்கு சொன்னாத்தானே புரியும், ஆனா அவர் விலைக்கு சொல்லல, சொல்றக்குள்ளே கேட்கிறார் இந்த உண்மை உங்களுக்கு புரியலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஞானம் நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பண்ணவே என்ன கேட்கிறாரு. பாருங்க அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியல, இன்னும் நீங்க முயற்சி பண்ணுங்க, பண்ணுங்க பண்ணுங்க சொல்ற. கணிக்க என்ன சொல்றா, இந்த உண்மையும் புரியலன்னா அப்ப நீங்க மற்ற உண்மைகள்லாம் எப்படி புரிஞ்சுக்கீங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க, இன்டைரக்டா முதல்ல இந்த உண்மை புரிஞ்சுக்கோங்க, மற்ற உண்மைகள் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதான் அவரை சொல்லிட்டு அவரே அந்த உண்மைய இன்டர்பிரட் பண்றார், விளக்கி சொல்றார். சோ கர்த்தர் இயேசு முழுசா விளக்கி சொல்ற ஒரு உண்மையா இந்த உண்மை இருக்குது. அவரே இன்டர்பிரேஷன் பண்றார், அவரே விளக்கி சொல்லிடுறார். அந்த உண்மையில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எடுத்துட்டு அவரே அக்கு வேறா பிரிச்சு நாங்க அழகா சொல்றது நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ இந்த உண்மையை நம்ம முன் பார்த்தது நமக்கு ஒரு பிரயோஜனம், ஒரு சின்ன சஜஷன். கர்த்தர் இயேசு அப்படித்தான் சொல்ற மாதிரி நம்ம உணர்கிறோம். சோ உண்மை ஸ்டடிங்கிறதுனால தன் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிற உண்மைக்கு பேர் சொல்லுவான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா உண்மைக்கும் ஒரு பேர் இருக்கு, நமக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல இல்லைங்களா. சோ இந்த விதை இந்த உண்மைக்கு என்ன பேரு, விதைப்பவன் பற்றின உண்மை, தி பாரபிள் ஆஃப் தி சோயர். விதைப்பவன் பற்றின உண்மை, ஒரு வேலை நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம், தி பாரபிள் ஆஃப் தி சோயர். இது எங்க எல்லாம் இருக்குன்னா, ரெஃபரன்ஸ் மத்தேயு 13:3-23 வசனம் வரைக்கும். மத்தேயு 13:3-23, மார்க் 4:1-20, லூக்கா 8:5-15. ரொம்ப விசேஷம், சில உண்மைகள் மாத்திரம் தான் கைவிட்டு எண்ணிடலாம். 4 உண்மை நினைக்கிறோம், தெளிவா தெரியல, ஆனா ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு 3-4 உண்மைகள் தான் 3 சுவிசேஷங்கள்ல வருது. இது மாதிரி 3 சுவிசேஷங்கள்ல எல்லா உண்மையும் அங்க வராது, சில முக்கியமான உண்மைகள் அது 3 சுவிசேஷங்களும் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ இதுல நாம மார்க் ரெக்கார்ட்ல இருந்து அந்த உண்மையை நாம படிச்சு அதற்கான விளக்கங்கள் சொல்லி நாம முடிக்கலாம் சரிங்களா. சோ மார்க் 4 முதல்ல இருந்து சில வசனங்கள் வாசிங்க. மார்க் 4
அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவர்களுக்கு அவர் கடலிலே நின்ற ஒரு படகில் அவர் அநேக விசேஷங்களை உண்மையாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது,
கேளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த உண்மையில அவர் சொல்றார் அநேக விஷயங்கள் உண்மைகளாக சொன்னார், அவர்களுக்கு போதித்தார், போதிக்கிற பொழுது என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, கேளுங்கள். அப்படி அப்படியே அதிகாரத்துல அவங்களுடைய கவனம் எல்லாம் இருக்கிறார். கேளுங்கள், இது தமிழ்ல ஷார்ப்பா வரல, ஆனா இங்கிலீஷ்ல டேக் ஹீட், ஹர்க்கன் சொல்றார், ஹர்க்கன் டேக் ஹீட், கேளுங்க. தமிழ் இன்னும் தெளிவா சொல்லுங்க, கவனிங்க. நான் ஒரு ஓமை பேச போறேன், அந்த ஓமை எப்படி வைக்க போறேன், கவனிங்க, ரொம்ப முக்கியம். சோ நம்மளுடைய கவனம் அங்கு வேணும். அவர் அங்க சொல்றார், அப்படியே இருக்கிறார், கவனி கவனிங்க, நான் ஒரு ஓமை சொல்ல போறேன் இப்போ, அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். வசனம்,
வெயில் ஏறின போதோ தீங்கு போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ள இடங்களில் இருந்தது, முள் வளர்ந்து அது பலன் படாதபடி அதை நெருங்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது.
அவசியம் இல்ல, ஆனாலும் கூட நம்ம அந்த வசனங்கள் ரெஃபரன்சஸ் நமக்கு முக்கியம். நம்ம சொல்ற விளக்கங்களுக்கு வசனங்கள் ஏற்றபடி அங்க வைக்கணும். நம்ம பார்க்கலாம், தெரிஞ்ச உண்மை. சோ ஒரு விதைக்கிற ஒருவர் விதைக்க புறப்பட்டுட்டாரு. இது எப்படி நடந்துச்சு? விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டுட்டார். கிபி 29 கர்த்தர் இயேசு ஞான ஸ்நானம் எடுத்துட்டு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கிளம்பினார். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அங்க ஒரு மனுஷனை விதைக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு இல்லைங்களா? சோ அப்போ அவர் விதைச்சார். சில விதைகளே வலியருகே விழுந்துச்சு, ஆகாயத்து பறவைகள் கொத்தி போயிச்சு. ஏன்னா வலி அருகே விழுந்துச்சுன்னா, வலி அருகேன்னா அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். சோ விதை உள்ளுக்குள்ள வாழ்ந்திருக்கு, அது போர்மான அளவுக்கு சாஃப்டா இருக்காது. சோ அப்போ பறக்கிற பறவைகளுக்கு கீழே இருக்கிற விதை நல்லாவே தெரியும், அது வந்து கொத்தி போயிடுச்சு. சில விதைகள் கற்பாறை உள்ள இடங்கள்ல விழுந்துச்சு, மண் இருக்கிற அளவுக்கு உடனே என்னாச்சு, முளைச்சது. ஆனா வெயில் கூடும் போது மண் என்ன ஆயிடுச்சு, இந்த பாறை ஹீட் ஆகும் போது அது பட்டு போயிடுது இல்லைங்களா? வெயில் மேல அது போயிடுது. சோ அப்போ சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு, ஓங்கி வளர்ந்துச்சு, ஆனா பின்னாடியே முள் வந்து என்ன ஆயிடுச்சு, அதை நெருக்கி போடுச்சு. சில விதைகள் தான் நல்ல நிலத்துல விழுந்துச்சு, 30, 60, 100 அங்க பலன் தந்துச்சு. சோ கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் அந்த புரிந்து கொள்ளுற காது வச்சுட்டு இதை புரிஞ்சு கொள்ளட்டும். அங்க சொல்றது நம்ம அங்க பாக்குறோம். சோ இந்த ஊமைய இன்னும் எப்படி நம்ம பாக்கலாம்னா, இங்க கர்த்தர் இயேசு இந்த ஊமையில 4 நிலங்கள் பத்தி அங்க பேசுறார். சோ அப்போ அந்த மனுஷன் யாரு, அவரு விதைச்சாரே விதை, அந்த விதை என்ன, அந்த விதை விதைக்கப்பட்டது அந்த நிலம் எதை குறிக்கும்? சோ வலியருகே விழுந்த நிலம் யாரை குறிக்கும்? அந்த ஆகாயத்து பறவைகள் எதை குறிக்கும்? கற்பாறையில விழுந்தது யாரை குறிக்கும்? வெயில் எதை குறிக்கும்? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது யாரை குறிக்கும்? முட்கள் எதை குறிக்கும்? நல்ல நிலம் யாரை குறிக்கும்? அதனுடைய பலன் எதை குறிக்கும்? சோ இதுதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கு. சோ அப்போ நாம இது கர்த்தர் இயேசுவே விளக்கி சொல்றது நம்ம அங்க பார்க்கோம். சோ நீங்க எழுதிக்கலாம், அந்த ஒன்னு சொல்லி வசனம் கொடுக்கும் போது நீங்க வசனம் மாத்திரம் நோட் பண்ணிக்க பிரயோஜனமா இருக்கும். சோ விதைக்கிறவன் யார் அப்படின்னா, இதே உண்மையை மத்தையில பேசும்போது அந்த இடத்துல விளக்கி சொல்றார். மத்தையில் 13:37 விதைக்கிறவன் யார்னா, மத்தையில் 13:37 நல்ல விதை விதைக்கிறவன் யார்? மனுஷகுமாரன். அதான் சொல்லிட்டோம், கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்துல சபையை ஸ்தாபிக்கிறதற்கு தன் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உபதேசிக்க துவங்கினது தான் இங்க சொல்றார். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டுட்டாரு. கிபி 29 கர்த்தர் இயேசு, அந்த விதைத்தவர் யார் பார்க்கிறோம்? மனுஷகுமாரன். இப்போ அந்த விதை எதற்கு அடையாளம்? விதை பத்தி நாம சொல்லணும்னா, மார்க்கில் 4:14 அந்த விதை பாருங்க, விதைக்கிறவன் எதைத்தான் விதைக்கிறார்? வசனத்தை விதைக்கிறார். அதனாலதான் அந்த உண்மை என்ன சொல்றார், நல்ல விதை. ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்லிட்ட போதனைகள் அது பரிசுத்தமான சத்தியங்கள், அதுதான் நல்ல விதை என்று சொல்றார். சோ அந்த விதைகள் தேவனுடைய வசனங்கள். சோ இந்த விதைகளை கர்த்தர் இயேசு, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் இயேசு விதைச்சாரு. சில நிலங்கள், 4 விதமான நிலங்கள். சோ இந்த நிலங்கள் எதுக்கு அடையாளம்? சோ நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம், நிலம் சிம்பிள். மத்தேயு 13 வருது, ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பரா போலாம். ஏன்னா இந்த நிலம் உண்மையிலேயே என்னன்னா, நம்ம எங்க வாசிக்கிறோம், நிலம் மார்க்கில் 4:15 உஷ்ண வாசிங்க. அப்போ நிலம் என்ன? சிம்பிள் இல்லையா? அந்த வசனங்கள் உண்மையில எங்கதான் விலை விதைக்கப்பட்டுச்சுன்னா, நிலம் உலகம் நாம சொல்றோம், உலகத்தின் ஜனங்கள் மத்தியில. ஆனா உலகத்தின் ஜனங்கள் மத்தியில விதைச்சாலும் உண்மையில எங்கதான் விதைக்கப்பட்டுச்சு? ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. சோ அப்ப இங்க 4 விதமான நிலம் எதை குறிக்குதுன்னா, 4 விதமான ஜனங்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கேட்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனா ஒருவருத்தரும் ஒரே மாதிரி பலன் தரதில்லை. அதுதான் கர்த்தர் இயேசு வாட்ச் பண்றார். மறுபடியும் என்ன சொல்றான்னா, கர்த்தர் இயேசு அவருக்கு முன்னாடி நிறைய பேர் கூறியிருந்தாலும் அவருக்கு நல்லா தெரியும், இவங்கல 4 கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, 4 வகுப்பா இருக்கிறாங்க. அதுதான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, 4 வகுப்பா யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. சோ இது நம்ம எடுக்கிற ஒரு ஃபாலோ அப் கிளாஸஸ்லயும் கூட இந்த 4 வகுப்பான ஜனங்கள் அங்க வருவாங்க, நம்ம பாக்குறோம். சோ அப்ப முதல் வகுப்பாரு, வழி அருகே விழுந்த ஜனங்கள். அந்த வலி அருகே விழுந்தானா, வலி ரொம்ப எப்படி இருக்கும், கால் தடம் பட்டு ரொம்ப கடினமா இருக்கும். நம்ம ஊர்ல இப்போ நிலத்துக்கு நடுவுல வலி எல்லாம் இருக்காது, ஏன்னா சுத்தி வேலி போட்டுப்பாங்க. ஆனா இது பேசும்போது, கர்த்தர் இயேசு பேசும்போது, இஸ்ரேல் ஜனங்கள்ல வேலியெல்லாம் இல்ல. அப்ப ஜனங்கள் சும்மா நடந்துருவாங்க, அப்ப வலி உண்டாயிடும், அது ஹாரா இருக்கும். அப்போ அங்க அதன் மேல விழுகிற விதைகள் என்ன ஆகாது, உள் போகாது. சோ அப்ப பறவைகள் மேல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப தெரியும், அது வந்து அது சாப்பிட்டுட்டு போயிருக்கு. இது கூட உண்மையை சொல்றார் அவர். என்ன கர்த்தரே சூமை பேசும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பரிச்சயமான விஷயங்கள் வச்சுதான் பேசுறார். பக்கத்து தேசத்துல சிரியா தேசம், சோ அங்க இருக்கிற பறவைகள் சில கிளைமேட் கண்டிஷன் இஸ்ரேல நல்லா இருக்கும் போது படை எடுக்குமா, அது இஸ்ரேல் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சீரிய நாட்டிலிருந்து பறவைகள் வந்து தங்கள் வயலெல்லாம் நாசம் பண்றது. சாரி, அவர் மைண்ட்ல கொண்டு வந்து வைக்கிறார் தவிர. அதே மாதிரி மற்ற விஷயங்களும் கற்பாறை உள்ள இடங்கள்ல விழுந்தது இல்லைங்களா. சோ இஸ்ரேல் ஜன இஸ்ரேல் தேசத்துல லைம் ஸ்டோன் நிறைய கிடைக்கும், சுண்ணாம்புக்கல் சொல்றப்பாங்க, அது சாதாரண விளைநிலத்துல கூட கிடைக்கும். சோ அது கூட இந்த விளைச்சலை கொஞ்சம் பாதிக்கிறதா இருந்துச்சு. அதே போல முள்ளுள்ள இடங்கள், முள்ளு கூட நிறைய வரணும்னு சொல்றாங்க. வேற எந்த தேசத்துலயும் உள்ள முள்ளு பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 250 வகை ஜாதி முள்ளு, ஒன்னொன்னு 5 அடி 10 அடிகளா வளருமா இஸ்ரேல்ல. அது மாத்திரம் இஸ்ரேல்ல முள்ளு செடி வளர்ந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த நிலம் ரொம்ப ரொம்ப செழிப்பான நிலம். அது கூட ஒரு அர்த்தம், அங்கதான் அதெல்லாம் வரும் சொல்றாரு. சோ அப்போ இன்னொன்னு சொல்றாரு பாரு, 30, 60, 100 அது கூட அதிசயம். அது என்னது 30, 60, 100 பலன் தருது? ஒருவேளை கோதுமைனா, அந்த கோதுமை கதிர் வரும் பாருங்க, அந்த கதிரில் எவ்வளவு இருக்குமாமா. இஸ்ரேல்ல மாத்திரம் சொல்றாரு, ஒரு புள்ளி விவரம் எடுத்து சொல்றாரு, இஸ்ரேல்ல மாத்திரம் ஒரு கதிரில் எவ்வளவு வரும், 100 மணிகள் வரும். ஆனா மற்ற இடங்கள்ல அவ்வளவு சாதாரணமா வராது. ஆனா இஸ்ரேல்ல 30 வரும் 60 வரும், இது எல்லா இடத்துலயும் வரும். ஆனா இஸ்ரேல்ல மாத்திரம் சில கதிர்கள் எவ்வளவு வரும், 100 மணிகள் வரும். இதெல்லாம் ஜனங்கள் பரிச்சயமான உண்மை ஃபேக்ட்ஸ், அதெல்லாம் பயன்படுத்தி தான் உண்மை சொல்றாரு. சோ அப்ப வழியருகே விழுந்தது கடினமான நிலம், சிலருடைய இருதயம் கடினமான இருதயம். எந்த மாதிரி உலகத்தினாவில நிரம்பி இருக்கலாம், தல உபதேசத்தினால நிரம்பி இருக்கலாம், அதனால மனசு கடினமா இருக்கலாம். ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ், ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்களை மைண்ட்ல நிரப்பி வச்சுட்டு வந்து உட்காருவாங்க, சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கும். ஆனா அவங்க மைண்டு கால் எல்லாம் எங்கேயோ இருக்கும், வார்த்தை ஒண்ணுமே இங்க போகாது, அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போறதுக்கு முன்னாடியே ஆகாயத்து பறவை வந்து என்னன்னு போயிருது, எடுத்துட்டு போயிருதுன்னா இங்க இந்த ஆகாயத்து பறவை யார் அவர் சொல்றாருன்னா, வசனவாசிங்க அவரே சொல்றாரு. ஆகாயத்து பறவை 4:15 பார்த்தோம் இல்லைங்களா, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் பாருங்க, நாலாவது வசனத்துல ஆகாயத்து பறவை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆகாயத்து பறவை யாருன்னு 15வது வசனத்துல சொல்லும் போது சாத்தான் அவரே கிளியரா சொல்றார், அவரே இன்டர்பிரேட் பண்ணிடுறார், சாத்தான் வந்து. இன்னொரு வசனம் எக்ஸ்ட்ரா எழுதணும்னா எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுதான் அந்த ஆகாயத்து பறவையாக அங்க இருக்கிறது. சோ அந்த அந்த பறவை யார் குறிக்குது? சாத்தான். இருந்து போன தூதர்கள் அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை அவருடைய இருதயத்துல இருந்து அங்க அகற்றி போடுது. முதல்ல அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போக்கே வாய்ப்பு இல்லை. சோ அப்ப எடுத்து போடுறான். சோ இது ஒரு வகை வகுப்பா, ஒரு வகையுடைய ஒரு வகுப்பாருடைய இருதயம் இப்படித்தான் இருக்குது. வசனம் உள்ள போறக்கே வழி இல்லை. சோ சாத்தான் ரொம்ப சிம்பிளா எடுத்து போயிடுறாங்க. ரெண்டாவது விதமான ஜனங்கள் யாருன்னா அவங்க இந்த மாதிரி இருதயம் இருப்பாங்க. கற்பாறை உள்ள இடங்கள் கொஞ்சம் மண் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. விதை விழுந்தவனே என்ன ஆயிடுச்சு, சந்தோஷமா வளர்ந்துடுச்சு அப்படின்னா அவங்க சப்ஜெக்ட்ஸ் கேட்கும்போது ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க, ரொம்ப குஷி, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஃபாலோ அப் கிளாஸஸ்ல இவங்க நம்ம பார்ப்போம். இன்னும் கூட சொல்ல போனா ஃபாலோ அப் கிளாஸஸ் ஜோரா போறதுக்கு இவங்க ரொம்ப முக்கியமான அவசியம். ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து மீட்டிங் எல்லாம் போயிட்டு போய் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அவங்களுடைய ரியாக்ஷன் பார்ப்போம். அப்போ சிலர் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும், ரொம்ப குஷியா இருப்பாங்க, அப்படியே பொங்கும் அவங்களுக்கு இந்த வகுப்பா. ஏன்னா வசனம் உண்டான ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் வாழ்ந்துடுச்சு. உணர்ச்சி வசப்பட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுவாங்க. நாகர்கோயில் ஒருத்தர் இருக்கிறார், இந்த ட்ரூத் பிரதர் உங்களுக்காக ஆட்டோ போட்டு நான் ஊரெல்லாம் சொல்லி கூட்டுறேன் சொன்னாரு. 30 கிளாஸ் தாண்டல ஆளே வரல. அதாவது இவங்க என்னன்னா கேட்ட உடனே போகுவாங்க. ஆனா வசனம் ரொம்ப ஷார்ப்பா போக 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 இவங்க எல்லாம் பார்த்து நம்ம ஜோஸ் ஆயிடும். நம்ம எல்லாம் ரொம்ப கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்க தேவன் நான் நினைக்கிறேன் ஒரு வேலை நம்ம கிருபை பாக்குறேன். இவங்க எல்லாம் அனுப்பிச்சு நமக்கு ஒரு போர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் வந்து உற்சாகமா செய்யுது. ஆனா வசனத்தினால என்ன ஆகும், ஏன்னா அந்த மாதிரி கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்த உடனே என்ன வந்துடுது பாக்குறோம், வெயில். சோ வெயில் வந்து 4 வசனத்துல பேசுறார், இல்ல 5-6 வசனத்துல பேசுறார். அந்த வெயில் என்னன்ட்டு 16-17 அவர் விளக்கிடுறார். வசன வாசிங்க, வெயில் உபத்திரவமும் துன்பமும் பாருங்க. அப்போ வசனத்து நிமித்தம் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையில பிரச்சனைகள் வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க நின்றுடுறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு மறுபடியும் வாய்ப்பு அவங்க கொடுக்கறது இல்ல. சோ இது ஒரு வகுப்பா. ரெண்டாவது கிளாஸ் ஜனங்கள் ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஆனா போக போக வசனத்தின் வீரியம் அவங்களுக்குள்ள படும் பொழுது அவங்கனால தாங்கிறதுக்கு இயல்றது இல்ல, அவங்க ஸ்கிப் அவுட் ஆயிடுறாங்க. நிறைய பேர் நம்ம பாக்குறோம் ஃபாலோ அப் கிளாஸஸ்ல, இவங்க தான் 10-13 கிளாஸ் நல்லா கேட்பாங்க, ஆத்மா டச் பண்ணி இல்லைன்னு சொன்னவொடனே கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டு, நரகம் இல்லைன்னு டோட்டல் வெக்ஸ் ஆயிடுவாங்க, ஏதோ நல்ல இடம் இல்லைன்னு சொன்ன மாதிரி. அப்புறம் ட்ரினிட்டி அவ்வளோதான், ட்ரினிட்டி எல்லாம் கிராஸ் பண்ணதே ரொம்ப ரேர். அப்புறம் ஆன்டி கிரைஸ்ட், செகண்ட் கமிங், ஃபில்டர் அவுட், வாஷ் அவுட் ஆயிடுவாங்க அவங்க. ஸோ வரது இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டாம் வகுப்பு அர்ச்சனைகள் இருக்கிறாங்க. மூணாவது வகுப்பு அர்ச்சனைகள் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தவங்க மாதிரி ஓங்கி வாழ்ந்தாங்க. நல்லா கவனிக்கணும், முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தவங்க ஓங்கி வாழ்ந்தாங்க, நல்லா வளர்ச்சி அடைந்தாங்க. அப்படின்னா வசனம் கேட்டு அனுமதிச்சு நல்லா வளர்ந்தாங்க. நல்லா கவனிக்கணும், ஏன்னா முதல் 2 நிலம் வசனம் உள்ள போறக்கே வாய்ப்பு கொடுக்காதவங்க. அப்படின்னு என்ன ஆகும் தெரியுங்களா, வசனம் உள்ள போறதுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம், இவங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ முதல் 2 நிலம் யார குறிக்குதுன்னா உடன்படிக்கை பண்ற லெவலுக்கு வராத ஜனங்கள். ஏன்னா வசனமே அவங்க என்ன பண்ணல, கேட்கல. ஆனா 3வது 4வது அப்படி இல்லை, நல்லா வளர்ந்த நிலம் அது ரெண்டும். அப்படின்னா வசனம் கேட்டு கான்சென்ட்ரேட் கூட பண்ணவங்க. சோ அதுல 3வது நிலம் யாருன்னா முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தவங்க. இது என்ன, அது முள்ளு வந்துட்டு 7 வசனத்துல பேசுறார், அத 18-19 வசனத்துல விளக்கிடுறார். முள் முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தவங்க யாரு, யார் சொல்லுவோம் நாமோ? முள்ளுள்ள இடங்கள்ல இருந்தவங்க திரள் கூட்டம், கிரேட் மல்டிடியூடு, திரள் கூட்டம், முள்ளுள்ள இடங்கள். ஆனா அவங்க ஏன் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க? நல்லா வந்தாங்க, பின்னாடி என்ன வந்துச்சு? முள்ளு தான் என்ன சொல்றாரு? உள்ள கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அப்புறம் மற்றவைகளை பற்றின, நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம் சொல்லும் போது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. திரள் கூட்டம் எல்லாருமே இந்த மூணு வீக்னஸ் குள்ள போவாங்கன்னு இல்ல, ஒருத்தருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும் அது சொல்றாரு. இது லிஸ்ட் அவுட் பண்ணணும், பர்சனல் ஸ்டடிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க ஏன் அந்த நிலைமைக்கு போனாங்கன்னா, ஒரு வேலை உலக கவலையா இருக்கலாம், ஆனா மற்ற ரெண்டுல ஒருத்தரே கிளியர் ஆயிடலாம், உலக கவலையில மாட்டிக்குவார், பட் பயம் கொடுக்க முடியாது. ஒருவேளை உலக கவலை இல்லாம இருக்கலாம், மற்றதெல்லாம் இருக்கும் அவருக்கு, ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் இருக்கலாம், மற்ற ரெண்டுல தப்பிச்சு இல்ல, பட் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். காரணம் முதல் ரெண்டுல தப்பிச்சுட்டு கடைசியில் என்ன இருக்கு? ஒரு வினோதமான லிஸ்ட், மற்றவைகளை பற்றின. இதெல்லாம் ஜெனரல் லிஸ்ட் கொடுக்கிறாரு, லிஸ்ட் பர்டிகுலரா நாம தான் போடணும். என்ன அது மற்றவைகளை பற்றின இச்சை எக்கச்சக்கம் இருக்கு. இதெல்லாமே பலன் கொடுக்கறதுக்கு தடையா இருக்கிற விஷயங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒன்னா இருக்கலாம், எனக்கு இன்னொன்னா இருக்கலாம், ஒரு சகோதரிக்கு இன்னொன்னா இருக்கலாம், பட் இது பலன் கொடுக்கறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்லை. சோ இந்த இந்த முட்கள் தான் அவங்களை நெருக்கி போடுறது அங்க பாக்குறோம். நம்ம சிந்திக்கணும் இது இந்த விஷயம். சோ மூணாவது நிலமே திரள் கூட்டம், கேட்டாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, ஓடுனாங்க, முழுசும் இல்ல, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அந்த மற்றதை பற்றின இச்சைகள் அவங்களை கணிகளற்றவர்களாக நிறுத்தி விடுறது அங்க பார்க்கிறோம். நாலாவது நிலம் நமக்கு நல்லா தெரியும், நல்ல நிலம் சபை. வசனத்தை உள்வாங்க, நல்லா வளர்ச்சி அடைஞ்சு, ஏற்ற காலத்துல ஏற்ற கனிகள் 30, 60, 100. சிதனது 30, 60, 100. 1 Corinthians 15:41 நாம் படிக்கிறோம், சபைக்குள்ள அது என்னது? 30, 60, 100. ஏன்னா அந்த நான்காவது நிலம் யாரை குறிக்குதுன்னா சபையை தான் குறிக்குது. அப்ப அந்த சபைக்குள்ள என்னது வித்தியாசம்? 30, 60, 100. 1 Corinthians 15:41. உண்மைதான், மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்கும். 144,000 பேர் சபையாக தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? மகிமையில வித்தியாசம் இருக்கு. உண்மைதான், அப்போஸ்தல் பவுல் மகிமை நமக்கு கிடைக்குமா? பரலோக ராஜ்யத்துல கிருபையில நாம ஒரு வேலை அந்த வாய்ப்பை தேவன் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. அப்போ பிரதர் ரசல் அவருடைய மகிமை எப்படி இருக்கும், பிரதர் பேதருடைய மகிமை எப்படி இருக்கும், அங்க ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். பிரதர் ரசல் நியூ கிரியேஷன் ஒரு பாயிண்ட்ல சொல்லும் போது, ஒரு வேலை பரலோக ராஜ்யத்துல சபை வரும்போது கர்த்தர் இயேசுனுடைய வலது பக்கத்துல அப்போஸ்தல் பவுல் இருப்பார் சொல்றாரு, அவர் இடது பக்கத்துல மேபி அப்போஸ்தல் யோவான் அங்க இருப்பார். பிரதர் ரசல் அங்க சொல்றாரு, அங்க இப்ப என்னன்னா, அங்க என்ன சொல்ல வராருனா, இந்த பாயிண்ட் தான், நட்சத்திரத்துல மகிமை, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில வித்தியாசம் அங்க இருக்கு. சபையில கூட அங்க பரலோகத்துல பிதாவினுடைய வாசஸ்தலத்துல இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே டிஃபரன்சஸ் அங்க இருக்கு, இருக்கு உண்மைதான். ஏன்னா இதெல்லாம் எப்படி வருதுன்னா, நாம் இங்க நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி நிறைவேற்றுகிறோம் அதுல வந்து அங்க அவர் பேசுறாரு. உதாரணத்துக்கு போதகருக்கு சொல்லும் போது ஒரு ஊதா சொல்றாரு, நீங்க அநேகர் போதகர்களாக திருப்பீர்களாக, இல்லாட்டி நீங்க என்ன ஆயிடுவீங்க, பரலோகத்துல நீங்க சிறியவராயிடுவீங்க. என்னன்னா, நல்லா போதிக்கிறத உண்மையா இருக்கிறத இருக்கிறதின் படி போதிக்கும். அது உபதேசம் செய்யற வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீரியஸான அட்வைஸ். வசனத்துல இருக்கிறத அப்படியே அங்க சொல்லணும், அப்படி சொல்லல, கொஞ்சம் குறைவா கொஞ்சம் அதிகமா சொல்லும் பட்சத்துல ஒரு வேலை தேவன் உங்களை சபையா தேர்ந்தெடுக்கலாம், பட் அங்க உங்களுக்கு உரிய மகிமை கிடைக்காது. ஏன்னா நீங்க வசனத்தை உள்ளபடி என்ன பண்ணல, சொல்லல, உள்ளபடினா அதுல இருக்கிற சீரியஸ்னஸ் கொண்டு வரணும். அங்க வெளிப்படுற கிருபை இறக்கம் கூட வெளிப்படுறது, ஒரே கிருபை இறக்கம் சீரியஸ்னஸ் இல்லைன்னா கூட வேலை சரியா செய்யல, இல்ல ஒரே சூரியன் கிருபை இருக்கும் சொன்னா கூட அது வேலையை ஒன்றும் செய்யல. சோ இதெல்லாம் அந்த நட்சத்திரத்துல நட்சத்திரம் மகிமைக்கு வித்தியாசம் இருக்குது அங்க பார்க்கிறோம். சோ இதுதான் அந்த நான்கு வகையான ஜனங்கள். சோ கர்த்தர் இயேசு நல்லா அறிந்திருந்தார், அநேகர் கேட்டாலும் இவங்களுக்குள்ள கனி தரக்கூடியவங்க ஒரு வகுப்பார் தான். மீதி மூவருமே அந்த கனி தர விஷயத்துல இருந்து தவறி விடுறாங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரணத்துக்காக, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நிலையில அந்த வாய்ப்புல இருந்து விலகி போயிடுறது அங்க பார்க்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன கேள்வி நாம கேட்டோம்னா, இங்க நிலத்துல மிஸ்டேக்கா, வசனத்துல மிஸ்டேக்கா, விதையில மிஸ்டேக்கா, எப்படி சொல்லலாம்? நிலத்துல தான் மிஸ்டேக். அப்ப வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய இருதயத்துல தான் வித்தியாசமே ஒழியா. அந்த பலன் ஏன் மாறுதுனா, கேட்கிறவர்களுடைய இருதயம் அப்படி, விதை ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை தான், அது நல்ல விதை தான், அதுல எங்கேயுமே நம்ம குறை அங்க சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த வசனத்தை நாம் உள்வாங்கி கொண்ட விதம், அதைய செயல்பட அனுமதிச்ச விதம், அதைய வெளிப்படுத்தின விதம் வித்தியாசமா இருக்கலாம். இந்த வித்தியாசமான காரியங்கள் அங்க நடக்கிறது. சோ அப்போ இது விதைப்பவன் பற்றின உவமையாக அங்க இருக்கு சகோதர சகோதரிகள். சோ இப்ப கூட பாருங்க, இப்போ சாதாரணமா கேட்கிற இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாலு விதமான வகுப்பு இப்ப இங்க சொல்லிட்டு அவ்வளவு இருக்காங்க. இப்ப போல்டா சொல்ல வேண்டியதாக கட்டாயம் இருக்கும். கண்டிப்பா இங்க வந்துட்டு வலியருக்க இருக்கிறவங்க இங்க வர முடியாது. அதே மாதிரி கற்பாறையில் இருந்தவங்க இங்க வர முடியாது. இங்க இருக்கிறவங்க ஒண்ணு முள்ளுள்ள இடத்துல இருந்தவங்க அல்லது நல்ல நிலம். இது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த வசனம் நாம் சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும், எனக்கு தேவன் மிகப்பெரிய கிருபையில வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், உண்மைதான். அது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவதையா நான் இருக்கணும், அது உண்மைதான். அதே சமயத்துல நான் சரி வர இல்லாட்டி நான் எங்க கூட போறக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது எனக்கு வந்துட்டு ஒரு ஆலோசனை, இது நான் உணரணும். அது போல ஒவ்வொருத்தரும் நம்ம கூட அங்க உணரணும். சோ அப்போ இது அந்த விதைப்பவன் பற்றின உண்மையில் கர்த்தர் இயேசு அருமையாக வச்சிருக்கிற ஒரு சத்தியம். இது தேவனுடைய பொதுவான திட்டம் பத்தி பேசுற ஒரு உண்மையா இருக்கு. அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலர்களுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசிட்ட சில முக்கியமான உண்மைகள் நம்ம படிப்போம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு உண்மை தான் லிமிடேஷன் இல்லை. ஏன்னா நமக்கு டைம் அதிகமா இருக்கிறதுனால கூடுமானால் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம அங்க முடிப்போம். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களை வைத்து நாம் மீண்டும் சந்திக்கும் பொழுது மீண்டும் தேவனுடைய பாதத்திலிருந்து அநேக விஷயங்கள் நாம கற்றுக்கொள்வதற்கு முயற்சி சொல்லுவோம். ஸோ இந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் எனக்கு தந்திட்ட தேவனுக்கும் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.